திருண்பதாம் ஸ்வகதா கிருஷ்ண புண்ணிய ஸ்ரவண கீர்த்தனஹ ஹிருதி அந்தோஸ்தோஹிய பத்ராணி விதுநோதி சுகிருத் சதா. ஸ்ருண்மதாம் ஸ்வகதா கிருஷ்ண புண்ணிய ஸ்ரவண கீர்த்தனஹ ஹிருதி அந்தோஸ்தோஹிய பத்ராணி விதுநோதி சுகிருத் சதா. எல்லோருடைய இதயத்திலும் பரமாத்மாவாக இருப்பவரும் உண்மையான பக்தர்களை ஆதரிப்பவரும் பரமபுருஷ பகவானுமாகிய ஸ்ரீ கிருஷ்ணர் முறையாக கேட்பது பாடுவது போன்ற புண்ணியம் பெறக்கூடிய அவருடைய செய்திகளை கேட்பதிலும் பாடுவதிலும் உள்ள ஆவலை வளர்த்துக் கொண்ட பக்தர்களுடைய இதயங்களில் ஜட இன்பங்களுக்கான ஆசைகளை அறவே அகற்றி விடுகின்றார். பொருளுரை: பரமபுருஷராகிய பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றிய செய்திகளிலிருந்து அவர் வேறுபட்டவர் அல்ல. எனவே பகவானை பற்றி கேட்கும் பொழுதும் அவர் புகழை பற்றி பாடும் போதும் பகவானுக்கு இணையான சக்தியை கொண்ட தெய்வீகமான ஓசையின் வடிவில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அங்கு எழுந்து அருளி இருக்கின்றார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். பகவானுடைய புனித திருநாமம் அவருடைய எல்லா விதமான சக்திகளையும் கொண்டுள்ளது என்பதையும் அவருடைய எண்ணற்ற நாமங்களில் அந்த சக்தியை பகவான் எழுந்தருளச் செய்துள்ளார் என்பதையும் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு அவருடைய சிக்ஷாசகத்தில் தெளிவாக கூறுகின்றார். அவரவர் வசதிக்கு ஏற்றவாறு புனித நாமத்தை கவனத்துடனும் பயபக்தியுடனும் யார் வேண்டுமானாலும் பாடலாம், எப்பொழுது வேண்டுமானாலும் பாடலாம். பகவான் நம்மிடம் மிகவும் அன்பு கொண்டவராக இருப்பதால் அவர் தாமாகவே தெய்வீக ஒளியின் வடிவில் நம் முன்பு தோன்றுகின்றார். ஆனால் துரதிருஷ்டவசமாக பகவானுடைய நாமத்தையும் செயல்களையும் கேட்பதற்கும் புகழ்ந்து பாடுவதற்கும் உரிய சுவையை நாம் இன்னும் அடையவில்லை. பகவானின் புனித நாமத்தை கேட்பதற்கும் பாடுவதற்குமான சுவையை விருத்தி செய்து கொள்வதை பற்றி நாம் முன்பே விளக்கி கூறியிருக்கின்றோம். பகவானின் தூய பக்தர்களுக்கு தொண்டு புரிவதால் இந்த சுவையை நாம் பெற முடியும். பகவான் தம்முடைய பக்தர்களிடம் அன்பை பரிமாறிக் கொள்கின்றார். பகவானின் பக்தி தொண்டை பெறுவதற்கும் அவரை பற்றி கேட்பதற்கும் உண்மையான பாடுபடும் ஒரு பக்தரை அவர் காணும் பொழுது அந்த பக்தர் சுலபமாக தம்மிடம் திரும்பி வருவதற்கு உதவும் முறையில் பகவான் அந்த பக்தரின் இதயத்தில் இருந்து கொண்டு செயல்படுகின்றார். ஸ்ரீ கிருஷ்ணர் தன்னுடைய ராஜ்யத்திற்கு நம்மை மீண்டும் அழைத்துச் செல்வதில் நம்மை விட அதிகமான ஆவலுடையவராக இருக்கின்றார். பகவானின் ராஜ்யத்திற்கு திரும்பி செல்லும் ஆசை கூட நம்மில் பெரும்பகுதியினருக்கு இல்லை என்றுதான் கூற வேண்டும். மிகவும் சொற்பமானவர்களே பரமபுருஷனிடம் திரும்பிச் செல்ல விரும்புகின்றார்கள். பரமபுருஷனிடம் திரும்பிச் செல்ல ஆசைப்படும் அனைவரும் ஸ்ரீ கிருஷ்ணர் எல்லா வகையிலும் உதவி புரிகின்றார். எல்லா பாவங்களிலிருந்தும் முற்றிலும் தூய்மையடைந்தால் ஒழிய பகவானின் ஆன்மீக உலகத்திற்குள் ஒருவராலும் நுழைய முடியாது. பௌதிக பாவங்களெல்லாம் இந்த ஜட இயற்கையை அடக்கி ஆள வேண்டும் என்ற நம்முடைய ஆசைகளின் பலன்களே ஆகும். இத்தகைய ஆசைகளை துறப்பது மிக மிக கடினமான காரியமாகும். பரமபுருஷரை அடையும் முன்னேற்ற பாதையை மேற்கொள்ளும் பக்தனுக்கு மங்கையேறும் செல்வமும் மிகப்பெரிய தடங்களாகும். பக்தி வாழ்வில் நிலை பெற்றவர்கள் பலர் இத்தகைய கவர்ச்சிகளுக்கு அடிமையாகி முன்னேற்ற பாதையிலிருந்து பின்வாங்கி இருக்கின்றார்கள். ஆனால் பகவான் தாமாகவே ஒருவருக்கு உதவும் போது அவருடைய தெய்வீக அருளால் இந்த பக்தி மார்க்கம் மிக மிக சுலபமாக மாறிவிடுகின்றது. மங்கையர் மற்றும் செல்வத்தின் தொடர்பினால் ஜீவாத்மா அமைதியை இழப்பதில் ஆச்சரியமான காரியம் எதுவுமில்லை என்று கூறலாம். ஏனெனில் ஒவ்வொரு ஜீவராசியும் கற்பனை கெட்டாத புராண காலத்திலிருந்தே இந்த இரண்டு விதமான சகவாசத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றான். இயற்கைக்கு விரோதமான இந்த நிலையிலிருந்து மீள்வதற்கு அதிக காலம் தேவைப்படுகின்றது. ஆனால் பகவானின் பெருமைகளை கேட்பதில் ஒருவர் ஈடுபட்டவரானால் அவர் தன்னுடைய உண்மையான நிலையை படிப்படியாக உணர்ந்து கொள்வார். பகவானின் கருணையால் அத்தகைய பக்தர் குழப்பமான நிலையிலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கு போதுமான ஆன்மீக வலிமையை பெற்றவராக மாறுகின்றார். மேலும் குழப்பத்திற்கான காரணங்களெல்லாம் படிப்படியாக அவரிடமிருந்து விடுபட்டு அவர் பக்தி பாதையில் முன்னேறுகின்றார். ஓமன் ஞான திமிரா தஷ்ய ஞானஞ்சன சலாகையா சக்ஸுரன் மிழிதம் ஏன தஸ்மே ஸ்ரீ குருவே நமக. ஸ்ரீமத் பாகவதுடைய இந்த ஸ்லோகத்தில் பகவானை பற்றி கேட்கக்கூடிய வழிமுறையானது மிக மிக வலியுறுத்தப்படுகின்றது. உண்மையில் இந்த ஸ்ரீமத் பாகவதம் என்ற மிக உயர்ந்த வேத நூலானது, வேதங்களுடைய சாரமானது, ஏறக்குறைய கடந்த 5000 வருடங்களுக்கு முன்பு இந்த கலியுகத்தின் ஆரம்பத்தில் இந்த பாரத திருநாட்டில் இரண்டு விதமான வைஷ்ணவர்களுடைய சங்கத்தில் முதன் முறையாக இந்த நூலானது விவாதிக்கப்பட்டது, பேசப்பட்டது. முழுந்தற்கடவுளான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர், நம்முடைய நித்திய தந்தையான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர், பௌதிக உலகத்தில் அவரை மறந்து வாழக்கூடிய ஜீவாத்மாக்களாகிய நாம் மீண்டும் அவருடைய ராஜ்யத்திற்குள் நுழைந்து அவருடைய ஆன்மீக உலகத்திற்கு திரும்பி சென்று, நம்முடைய உண்மையான இல்லத்திற்கு திரும்பி சென்று, அவருடைய நித்தியமான சங்கத்தில் நித்தியமான விதவிதமான லீலைகளில் ஆனந்தமான வாழ்க்கையில் ஈடுபடுவதற்கு மிக மிக ஆர்வம் உள்ளவராக பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் நம்மை திருப்பி அழைப்பதில் மிக மிக ஆர்வம் உள்ளவராக இருக்கின்றார். ஆனால் அஞ்ஞானத்தின் காரணத்தினாலும் சாதாரணமான சிற்றின்ப ஆசைகளாலும் கவரப்பட்ட ஜீவாத்மாக்களாகிய நாம் மிக சிறு சிற்றின்பம் ஒன்றுமே இல்லை, ஆன்மீக இன்பத்தை ஒப்பிடக்கூடிய நேரத்தில் இது இன்பமே கிடையாது, துன்பம். இந்த துன்பத்தை இன்பம் என்று கற்பனை செய்து கொண்டு துரதிருஷ்டவசமாக இந்த விஷயத்திலேயே கவரப்பட்டவர்களாகிய நாம் அவருடைய ஆன்மீக உலகத்திற்கு நெடுங்காலமாக திரும்பிச் செல்ல ஆவல் இல்லாதவர்களாக இந்த பௌதிக உலகத்தில் கடலில் மிதக்கக்கூடிய துரும்பை போல மிதந்து கொண்டிருப்பது நாம் அனைவரும் அறிந்த உண்மை, தினசரி அனுபவப்படக்கூடிய உண்மை. ஸ்ரீல பிரபுபாதரிடம் ஒருமுறை பக்தர்கள் கேள்வி கேட்கும்போது, மாயையிலிருந்து விடுபடக்கூடிய நேரத்தில் நம்மால் கண்டிப்பாக பகவானுடைய ஆன்மீக உலகத்திற்கு செல்ல முடியும். நம்ம எப்போ எங்களை பக்தர்களை போன்ற நாங்கள் ஆரம்ப நிலையில் உள்ள பக்தர்கள் நாங்கள் எப்பொழுது மாயையிலிருந்து விடுபடுவோம் அப்படின்னு கேள்வி கேட்கிறாங்க. ஸ்ரீல பிரபுபாதருக்கு பதில் சொல்றார், மாயிலிருந்து விடுபடுவது ஒன்றும் பெரிய கஷ்டமான காரியம் இல்லை, நீ இன்னும் மாயை விடுவதற்கே தயாரா இல்லையே. எப்படி தந்தை குழந்தையை வந்து ஆலிங்கனம் செய்து கொண்டிருக்காரோ, தன்னுடைய குழந்தையை கட்டிப்பிடித்து சந்தோஷமா இருக்கிறாரோ, அதுபோல கட்டுண்ட ஜீவாத்மாகிய நாம் ஒவ்வொருவரும் இன்னும் மாயையை வந்து அந்த அளவிற்கு அன்போடையும் பண்போடையும் பாசத்தோடையும் கட்டிப்பிடித்துக் கொண்டிருக்க இந்த நேரத்தில் கிருஷ்ணர் பின்னாலிருந்து கூப்பிட்டாலும் எப்படி போறது? இந்த ஆலிங்கனத்தை விடுவதற்கு நம்ம தயாரா இல்ல. உண்மையில் இது ஒன்றும் இன்பம் பயக்கக்கூடிய ஒரு காரியம் கிடையாது, ஒரு துன்பம் பயக்கக்கூடிய ஒரு விஷயம் மாயா உலகம். அப்ப கடந்த 5000 வருடங்களுக்கு முன்பு பல நேரங்களில் இந்திய சமுதாயத்தில் மக்கள் கேள்வி கேட்கிறாங்க, மிக முக்கியமாக தத்துவ ஞானிகள், இப்பொழுது புதிதாக தோன்றியுள்ள தாந்தோன்றித்தனமான அரசியல்வாதிகள், மிகச்சிறிய சிந்தனையாளர்களுடைய கேள்வி, ஆன்மீகவாதிகளுக்கு சமுதாயத்தில் அவசியம் என்ன? காயூடை தரித்த வேதத்தை படித்த ஞானிகளுக்கு அவசியம் என்ன? பக்தர்களுக்கு அவசியம் என்ன? ஒரு அவசியமும் கிடையாது. காரணம், மனித வாழ்க்கையுடைய முன்னேற்றம் என்பது நன்றாக உண்ண வேண்டும், நன்றாக உறங்க வேண்டும், உலக இன்பங்களை பெருக்கிக் கொண்டே இருக்க வேண்டும். அந்த காலத்தில் முன்னேற்றம் என்பது காலையில 8 மணியிலிருந்து சாயங்காலம் 4 மணி வரை மட்டும் வேலை பார்ப்பதாக கருதப்பட்டது. இல்லை, முன்னேற்றம் என்பது 24 மணி நேரம் உழைத்துக் கொண்டே இருக்க வேண்டும். இதுதான் மனித சமுதாயத்துடைய முன்னேற்றம். இதே போன்ற ஆன்மீகவாதிகளுடைய அவசியம் என்ன? அவர்கள் இந்த முன்னேற்றத்தில் எந்த விதமான ஆர்வமும் இல்லாதவர்கள் சொல்லப்படுது. ஆனால் மனித வாழ்க்கையுடைய குறிக்கோள் என்பது வெறும் இந்த பௌதிகமான முன்னேற்றம் அடைவது மனித வாழ்க்கையுடைய குறிக்கோள் அல்ல, ஒரு தனி மனித வாழ்க்கையுடைய குறிக்கோளும் அல்ல, ஒரு மனித சமுதாயத்திலேயே குறிக்கோளும் அல்ல. காரணம், இந்த உலகாதியமான இன்பங்கள் உலகத்தில் உள்ள எல்லா விதமான ஜீவராசிகளையும் கிடைக்கக்கூடிய நேரத்தில் இந்த அரிதமான மாண்ட பிறவியை பயன்படுத்தி மனிதனால் இந்த கோடிக்கணக்கான பிறவிகள் இந்த பௌதிக உலகத்தில் உள்ள துன்பங்கள் இருந்து விடுபட்டு மீண்டும் அந்த ஆனந்தமான சங்கமத்தை, பகவானுடைய சங்கத்தை அவனால் அடைய முடியும். அதற்காக கொடுக்கப்பட்ட ஒரு அரிய வாய்ப்பு இந்த மனித வாய்ப்பு. துர்லபம் மானுசம் ஜென்ம, மிக மிக அரிதான பிறவி, அதிலும் இந்த பாரத நாட்டில் அடையக்கூடிய பிறவி. காரணம், இந்த பிறவியை பயன்படுத்தி மீண்டும் அந்த உண்மையான ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய, நித்தியமான ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய பகவானுடைய சங்கத்தை ஒரு மனிதனால் மீண்டும் வந்து பெற முடியும். அப்போ வேதத்தில் வேத காலத்தில் உள்ள எல்லா விதமான ஞானிகளுடைய பக்தர்களுடைய குறிக்கோள், சாதுக்களுடைய குறிக்கோள், எப்படி இந்த பௌதிக உலகத்தில் மாயையில் அகப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த சாதாரணமான சஞ்சரிக்கக்கூடிய இந்த ஜீவாத்மாவை, மிக முக்கியமாக கிரகஸ்த ஆசிரமங்களில் தவித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த ஜீவாத்மாக்களை எப்படி மீண்டும் காப்பாற்றி கரையேற்றி அவனை தன்னுடைய ஆன்மீக தளத்திற்கு கொண்டு வருவது, இதற்குன்னு விதவிதமான திட்டங்களில் எப்பொழுதும் சாதுக்களும் மேதைகளும் ஞானிகளும் வேதாந்திகளும் பக்தர்களும் ஈடுபட்டிருப்பாங்க. இப்ப மாதிரி ஆசிரமத்தில் சும்மா படுத்து உறங்கக்கூடிய சாதுக்கள் அவர்கள் கிடையாது. ஆசிரமத்தில் உட்கார்ந்து தன்னுடைய செல்வத்தையும் தன்னுடைய பொருளாதார இன்பத்தையும் தன்னுடைய உலக இன்பத்தையும் உயர்த்தக்கூடிய சாதுக்கள் அவர்கள் கிடையாது. இந்த மனித சமுதாயத்தை ஆன்மீக பாதையில முன்னேற்றி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனுடைய பாதார விந்தங்களுக்கு எந்த அளவிற்கு மிக விரைவில் செல்ல முடியும் என்பதற்காக திட்டம் தீட்டக்கூடிய மகா பாகவதர் வைஷ்ணவர்கள் அவர்கள். அப்படி இன்னைக்கு ஏறக்குறைய கடந்த 5000 வருடங்களுக்கு முன்பு மனிதனை அஞ்ஞானத்தில் மூழ்கடிக்கக்கூடிய, மனிதனை துக்க சாகரத்தில் மூழ்கடிக்கக்கூடிய இந்த கலியுகம் ஆரம்பிக்கக்கூடிய நேரத்தில் நைமிசாரண்யம் வனத்தில் சாதுக்கள் அனைவருமே கூடியிருந்து அவர்கள் பலவிதமான முறையில வாதம் செய்கிறார்கள், பலவிதமான முறைகளை வந்து சிந்தித்து பார்க்கின்றார்கள். மிக முக்கியமாக அதில் மிகப்பெரிய ஒரு யாகம் செய்யப்படுது. அந்த யாகம் எதற்காக செய்யப்படுதுன்னா, இந்த கலியுகத்தில் வாழக்கூடிய மக்கள் துக்க சாகரத்தில் தவிர்க்கப் போகிறார்கள், ஆன்மீக ஞானம் இல்லாதவர்களாக இருக்கப் போகிறார்கள். இவர்களை வந்து காப்பாற்றி எப்படி ஆன்மீக இன்பத்தை அடைய வைப்பது, இதற்கான முறை என்ன, இவர்களை எப்படி நம்ம வழிகாட்டுவது அப்படிங்கிற ஒரு சிந்தனையில அவர்கள் கூடி பேசி வாடுகிறாங்க. எப்படி இன்னைக்கு சட்டசபையில பேசுறாங்க, நம்முடைய மக்களுக்கு அன்பான பரிவான உள்ளங்களுக்கு வெள்ளை கலர் டிவி கொடுக்கலாமா, இல்லது கலர் டிவி கொடுக்கலாமா, இவனுக்கு அமுதம் அங்காடியில மது கொடுக்கலாமா, இல்லது விஷ அங்காடியில மது கொடுக்கலாமா. இவனுடைய டிஸ்கஷன், இவனுடைய சிந்தனை, இவனு உலக மக்களுக்கு செய்யக்கூடிய சிந்தனை சக்தி இந்த அளவுக்கு தான் இருக்கு. இவரும் மக்களுடைய நன்மையை பற்றி தான் சிந்திக்கிறார், பட் இவருடைய அறிவுக்கு ஏத்த முறையில சிந்திக்கிறார். நம்முடைய நண்பன் நம்முடைய நன்மையை பற்றி எப்படி சிந்திக்கிறான், நம்முடைய நண்பனுக்கு ஒரு நல்ல சிகரெட் வாங்கி கொடுத்தா ரொம்ப சந்தோஷப்படுத்தலாம், நண்பன மது வாங்கி கொடுத்தா ரொம்ப சந்தோஷப்படுத்தலாம். இது உலகாதியமான நன்மை தான், ஆனா இது வந்து தமோ குணத்துல அறியாமையில செய்யப்படக்கூடிய நன்மை. ஆனா சாதுக்கள் தெரிந்தவர்கள் விஷயத்தை, ஜீவாத்மா என்னைக்கு பௌதிகமான களங்கங்களிலிருந்து விடுபட்டு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனுடைய பாதார விந்தத்தை அடைகின்றானோ அன்னைக்குதான் இவனால உண்மையான ஆனந்தத்தை அடைய முடியும். அப்போ ஜீவாத்மாவிற்கு நம்ம கொடுக்க வேண்டிய விஷயம் இலவச டிவியும் கிடையாது, இலவச சக்கரையும் கிடையாது. கொடுக்க வேண்டிய விஷயம் கிருஷ்ண பிரேமம், கிருஷ்ணர் மீது உள்ள பக்தியை கொடுக்கணும். அதுக்கு இவனுக்கு பயிற்சி செய்யணும். இதை எப்படி கொடுப்பது, அப்ப இவன் ஆன்மீக பாதையில முன்னேற்றுவது எப்படி அப்படிங்கிற விவாதம் நடக்குது. அதற்காக முதல்ல மிகப்பெரிய யாகம் செய்யப்படுது. காரணம், ஆன்மீக பாதையில மனிதனை முன்னேற்றுவதற்கும் பக்தி இறுதியான மிக உயர்ந்த முறை. அதற்கு முன்பு வேத காலத்தில் முதல்ல ஆரம்ப காலத்தில் இருந்த அடிப்படையான பலவிதமான முறைகள் இருந்தன. யோக முறைகள், ஞான மார்க்கம், விதவிதமான வேத கல்வியை கற்கக்கூடிய முறைகள், பலவிதமான யாகங்களை செய்யக்கூடிய முறைகள்லாம் இருந்திருக்கு சமுதாயத்தில். இப்ப மக்கள் பல வர்ணாசிரம தர்மத்தை சரியான முறையில் கடைபிடிக்கக்கூடிய பயிற்சி முறை. இப்ப இந்த வேத முறைகளை இதுல எந்த விதமான ஒரு வழிமுறையை கடைபிடித்தாலும் கூட மனிதன் சிறிது சிறிதாக ஆன்மீகத்தில் முன்னேறி கடைசில பக்தி பாதையை மனித வாழ்க்கையில ஏற்று அவன் பகவானுடைய பாதார விந்தங்களை பொதுவாக வந்து சென்று அடைவான். வேத காலங்கள்ல, சத்திய யுகத்திலையும் சரி இதற்கு முந்தைய யுகங்கள்ல, இந்த வேத கல்வி முறையை, வேத கலாச்சாரத்தை பின்பற்றக்கூடிய ஒரு அனுகூலமான ஒரு சூழ்நிலை சமுதாயத்தில் இருந்தது. அன்னைக்கு சமுதாயத்தில் வந்து மக்களுக்கு வந்து இப்பொழுது ஒரு 200 வருடங்களுக்கு முன்பு கூட இந்தியாவில், ஒரு 1000 வருடங்களுக்கு முன்பு இந்தியாவில் கூட மது அருந்துவதுன்னா என்னன்னு பொதுமக்களுக்கு பொதுவாக தெரியாது. சில குறிப்பிட்ட சமுதாயத்தினர் மது அருந்துவாங்க. மாமிசம் உண்பது என்பது ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தினர் மட்டும் மாமிசம் உண்வாங்க. திருமண உறவுக்கு அப்பாற்பட்ட தவறான இனச்சேர்க்கை சமுதாயத்தில் அப்படின்னா எதுவுமே தெரியாது மனிதர்களுக்கு. சூதாடுவது அது சத்திரியர்கள் மட்டும் செய்யக்கூடிய ஒரு விஷயம். அன்னை காலத்துல வேத காலத்திலே கலாச்சார அமைப்புகள் நல்லா இருந்தது. மனிதன் ஆரோக்கியமாக 120 வருடங்கள் வரைக்கும் வாழ்ந்தான். இன்னைக்கு ஒரு வயதுக்குள்ளே 120 நோய் வருது. அந்த நோய்க்கு என்னென்ன பேருன்னு அவனால சொல்லவே முடியல. அதுக்குன்னு ஒரு தனி டிக்ஷனரியே போடணும் போலது. டாக்டர்ஸ் எல்லாம் பெரிய பெரிய புத்தகமா வச்சிருக்காங்க. அதுல ஃபுல்லா நோயுடைய பேர் தான் வெளியே வச்சிருப்பான்னு நினைக்கிறேன். ஏன்னா ஏராளமான நோயுடைய பேர், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பேர் புதுசு புதுசா கண்டுபிடிச்சிட்டே இருக்கிறான். குழந்தைக்கு பேர் வைக்கிற மாதிரி நோய்க்கு பேர் வச்சிட்டு இருக்கிறான். இப்ப வேத கலாச்சாரம் அந்த மாதிரி இருந்தது. அப்ப வேத கலாச்சாரத்தில் இந்த ஆன்மீகத்தில் முன்னேற்றமான பலவிதமான முறைகளை அவனால கடைபிடிக்க முடிந்தது. உதாரணமாக ஸ்ரீமத் பாகவதத்தில் ஒரு கதை, ஒரு நிகழ்ச்சி சொல்லப்படுது. அந்த காலத்தில் வேத காலத்தில் ஆன்மீகத்தில் முன்னேறுவதற்கு எப்படி மனிதனால சரியான முறையில் வாழ்க்கையை கடைபிடிக்க முடிந்தது. பிரேட்சதர்கள் சொல்லி அவர்கள் வந்து தக்ஷன், பிரஜாபதி தக்ஷனுடைய மைந்தர்கள், புதல்வர்கள். அப்ப இந்த பிரஜாபதி தக்ஷன் உலகாதியமான விஷயத்திற்காக, உலக நன்மைக்காக தன்னுடைய மனைவி கூட கிரகஸ்த ஆசிரமத்தில் முறையான முறைப்படி, ஒழுக்கமான முறைப்படி ஏராளமான குழந்தைகளை பெற்று வளர்க்கக்கூடிய ஒரு நல்ல கிரகஸ்தன். புத்திரஹீனம் கிரகம் சூன்யம், குடும்ப வாழ்க்கையிலே குறிக்கோளே குழந்தையை பெறுவதால் தயவு செய்து குடும்ப வாழ்க்கையில் நுழையாதீங்க. நாம் இருவர், நமக்கு இருவர், நாம் இருவர், நமக்கு ஒருவர், நாம் இருவர், நமக்கு அது எப்படி, நாமே குழந்தைகள். இப்ப அது ஒரு தத்துவம். உண்மையில் குடும்ப வாழ்க்கையோட குறிக்கோள் புத்திரஹீனம் கிரகம் சூன்யம், இது சாணக்கிய பண்டிதருடைய பழமொழி. குழந்தைகள் இல்லாமல் குடும்ப வாழ்க்கையில் எந்த விதமான சந்தோஷமுமே கிடையாது. அதுவும் அந்த குழந்தைகள் பக்தி செய்யக்கூடிய குழந்தைகளாக, திலகம் தெரித்த குழந்தைகளாக, ஒரு வைஷ்ணவராக மாறினா மிகப்பெரிய சந்தோஷமான விஷயம். அப்போ அந்த பிரஜாபதி தக்ஷன் உண்மையிலே கிரகஸ்த ஆசிரமத்தை சரியான முறையில் கடைபிடிக்கிறார். எஃபர்ட்ஸ் இப்ப உள்ள அம்மாக்கள்கிட்ட சொன்னா உண்மையிலே மயங்கி விழுந்துருவாங்க. ஒவ்வொரு முறையும் தன்னுடைய மனைவியின் கர்ப்பம் மூலமாக அந்த அம்மாவிற்கு ஒவ்வொரு முறையும் 10,000 குழந்தைகள் பிறகு. ஒரு நேரம் ஆஸ்பத்திரி போயிட்டு வந்தா 10,000 குழந்தைகள், ஒவ்வொரு டெலிவரியிலையும் 10,000 குழந்தைகள். இப்ப உள்ள மாதாஜிகள் சொல்லுவாங்க, கண்டிப்பா பிரபு அப்படி ஒரு கல்யாணம் வேண்டாம். அவரும் அந்த 10,000 குழந்தைகளை பரிபாலனம் செய்யக்கூடிய சக்தி உள்ளவராக அவர் இருந்திருக்கிறார். இப்ப முதல் முறையில 10,000 குழந்தைகள், இரண்டாவது நேரம் 10,000 குழந்தைகள், ஒரு நேரம் 100,000 குழந்தைகள், அந்த மாதிரி எனக்கு ஞாபகம் இருக்குது. 100,000 தானே, 100,000 குழந்தைகளை பெற்றுக்கிறார். அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் அப்புறம் குழந்தைகளை பெற்றுக் கொள்வது ஒரு முறை, குழந்தைகளை யார் வேணாலும், மிருகங்கள் கூட குழந்தைகளை பெற்றுக்கொள்வது. அப்புறம் அந்த குழந்தைகளை வளர்க்கக்கூடிய முறை இருக்கு. உடனே அவர் என்ன பண்றாருன்னா, தன்னுடைய குழந்தைகள் என்ன சொல்றாருன்னா, அந்த 10,000 குழந்தைகளையும் பிரேட்சகர்களை கூப்பிட்டு, நீ போய் முதல்ல வந்து காட்டுல போய் நல்ல முறையில் தவம் பண்ணி உன்னை சுத்தமுள்ளவனாக மாற்றிக் கொண்டு வா, ஆன்மீக வாழ்க்கையில முன்னேறும் போதுல நீ கிரகசாசிரமத்தில் நுழையலாம் கூட பரவாயில்ல, எதிர்காலத்தில் நீ விருப்பப்பட்டால் நீ வந்து குடும்ப வாழ்க்கையில் நுழை. பொதுவாக தாய் தந்தையர் நம்மளை குடும்ப வாழ்க்கையில தான் நுழைய சொல்லுவாங்க. ஆனா அதற்கு கூட முதல்ல ஒழுக்கம் உள்ளவனாக, தபஸ் உள்ளவனாக, பக்தி உள்ளவனாக நீ மாறிவான்னு சொல்லி அவர் வந்து வனத்துக்கு தவம் பண்றதுக்காக அனுப்புறாங்க. இந்த நிகழ்ச்சி எதற்காக சொல்லணும், அந்த காலத்தில் எப்படி தவம் பண்றாங்க பாருங்க. இவர்கள் 10,000 மாணவர்களும் இந்த குழந்தைகளும் இளைஞர்களும் கடல் உள்ளுக்கு போய் நின்று 10,000 வருடங்கள் தவம் செய்தார்கள் சொல்லி ஸ்ரீமத் பாகவதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. தண்ணி உள்ளுக்கு 10,000 வருஷம் நிக்கிறான் அப்படி தவம் பண்ணிட்டு. அப்ப எந்த அளவுக்கு அவனுடைய உடலையும் மனதையும் ஆன்மீகத்தை முன்னேற்றுக்கு முயற்சியான தேவையான தப சக்தி இருந்திருக்குன்னு பாருங்க. தபம் செய்யக்கூடிய சக்தி. ஒரு நாள் ஏகாதசி விரதம் நம்மளால இருக்க முடியல. பிரபு நாளைக்கு ஏகாதசி விரதம் எத்தனை மணிக்கு முடிக்கணும், 5 மணிக்கா 6 மணிக்கா வகுப்பு, ஏன்னா 6 மணிக்குங்கிறது 5 மணிக்கா, 5 மணிக்கு அவனை வாங்கி தூக்கி போடுறாரு. அவ்வளவு நம்முடைய தப சக்தி. அதுவும் அதுக்கு முந்தின நாளே எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கோம் காலைல சமைக்கிறதுக்கு. பிரபு எல்லாம் இப்பவுமே ரெடி பண்ணி வச்சிருக்கோம் பிரபு, காலைல உடனே சமைச்சிடணும். 8 மணிக்கு பிரசாதம் பிரபு முடியாது பிரபு நம்மளா, இதான் அவருடைய தபசக்தி. அவர் அந்த அளவுக்கு தபஸ், 10,000 வருடங்கள் தண்ணிகள் இருந்து தபஸ் பண்றாரு. அப்போ ஆன்மீகத்தில் இந்த மாதிரி பலவிதமான தபஸ் செய்யக்கூடிய வழிமுறைகள் அவங்களுக்கு இருந்தது. அந்த அளவுக்கு அவங்களுடைய உடல் பலமும் இருந்தது, மனபலமும் இருந்தது, சமுதாயத்துடைய அமைப்பும் அந்த மாதிரி இருந்தது. ஒரு பையன் தன்னுடைய அப்பா சொல்றான், அப்பா ஒரு 15 வருஷம் நான் பிரம்மச்சரிய விரதத்தை சரியான முறையில் கடைபிடிச்சிட்டு போற குடும்பத்துக்கு திரும்பி வாழேன்பா, அதுக்கப்புறம் நல்ல குடும்ப வாழ்க்கை நான் வாழ்றேன்பா, அட போப்பா எல்கேஜியில் அட்மிஷன் கிடைச்சாதான் நாளைக்கு எம்ஏ வீட்டில் வேலை கிடைக்கும்பா, இப்ப இருந்தே நீ படிக்கணும், இன்னைக்கு சமுதாயம் அப்படிதான், பிறந்ததுல இருந்தே நீ படிக்கணும், உனக்கு வேலையே கிடைக்காதுப்பா, உனக்கு முதல்ல ஸ்கூல் உள்ள என்ட்ரன்ஸ் கிடைக்காது, காலேஜ் உள்ளது. இதான் இன்னைக்கு சமுதாய அமைப்பு, மிக மோசமான சமுதாய அமைப்பு. தபஸ் கண்டிப்பாக பண்ண முடியாது, எந்த ஒரு மணி நேரம் தபஸ் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை. அப்ப இதமான விதவிதமான தபஸ் முறைகள் அந்த சத்தியுகத்தில் இருந்திருக்கு. ஆனா கலியுகம்னாலே என்ன சொல்லப்படுது, ஸ்ரீமத் பாகவதம் முதலே கலியுகத்தை பற்றிய வர்ணனை வந்துருது. ஸ்ரீமத் பாகவதம் மட்டுமல்ல எல்லா விதமான புராணங்கள்லையும் கலியுகத்துடைய முதல் வர்ணனை, பிரயாணே அல்ப ஆயுசு, இவர் கலியுகத்தில் மிக மிக குறைந்த ஆயுள் உள்ளவராகத்தான் இருப்பார், சீக்கிரம் இறந்து போயிருவார். பிறப்பார், வளர்ந்த மாதிரி தெரியும், வளர மாட்டார், சீக்கிரம் இறந்து போயிருவார். அது மட்டுமல்ல குறைந்த ஞாபக சக்தி உடையவராக இருப்பார், குறைந்த உடல் பலம் உள்ளவராக இருப்பார், குறைந்த சிந்தனை சக்தி உடையவராக இருப்பார், ஒழுக்க குறைபாடு உள்ளவராக இருப்பார். ஒழுக்கம்னால இவருக்கு என்னன்னே தெரியாது. ஒழுக்கம்னா என்ன யாருக்குமே தெரியாது, காரணம் கல்வி நிலையங்களில் ஒழுக்கமே கற்றுக் கொடுக்கப்படுவது கிடையாது. அப்ப இப்படிப்பட்ட, அப்போ அந்த 5,000 வருடங்களுக்கு முன்ன உள்ள அந்த பக்தர்கள் பாக்குறாங்க, அவர்கள் திரிகால ஞானிகள். திரிகால ஞானினா எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய விஷயத்தை சொல்லக்கூடியவர்கள், தெரிந்தவர்கள். எதிர்காலம் ஜஸ்ட் நாளைக்கு உள்ள விஷயம் கிடையாது, அவர்களுக்கு கலியுகத்தில் கடைசி வரைக்கும் என்ன விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கறது தெரியும் தன்னுடைய ஆன்மீக சக்தியின் மூலமாக. அப்போ அவர்கள் பார்க்கும்போது அவர்கள் யோசித்து பாக்குறாங்க, இந்த கலியுகத்தில் உள்ள மக்கள் எல்லாம் இந்த அளவுக்கு இருக்கக்கூடிய நேரத்தில் இவர்களை ஆன்மீக பாதையில் இந்த மாதிரி தபல் செய்வதன் மூலமாகவோ, இல்லது யாகங்கள் செய்வதன் மூலமாகவோ, யோகங்கள் செய்வதன் மூலமாகவோ ஆன்மீக பாதையில் முன்னேற்றுவது சாத்தியமான காரியம் கிடையாது. அது மட்டுமல்ல உண்மையிலேயே பழைய காலங்களில் கூட இதெல்லாம் செய்யப்பட்டாலும் கூட, இந்த பலவிதமான வழிமுறைகள் செய்யப்பட்டாலும் கூட, கடைசியில் ஆன்மீக பாதையில இறுதியான உச்சமான முத்தான இறுதியான வழிமுறை என்ன அப்படின்னா, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை விஷ்ணுவை புகழக்கூடிய வழிமுறை, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றிய கேட்கக்கூடிய வழிமுறை தான் ஆன்மீக பாதையில இறுதியான வழிமுறை. காரணம், கோடிக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த பிரகலாத் மகாராஜர் அப்பொழுதே சொல்றார், ஆன்மீக பாதையில முன்னேறதுக்கு முதல் வழிமுறை மனிதன் செய்ய வேண்டிய விஷயம் என்ன விஷயம், சிரவணம், கீர்த்தனம், விஷ்ணோஸ்மரணம், பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பற்றி கேட்பது, பாடுவது, ஆடுவது, அதான் இறுதியான வழிமுறை. அது கலியுகத்தில் வேற எதையுமே செய்ய முடியாது. அப்போ அந்த நைமிசாரிய வனத்தில் உள்ள சாதுக்கள் சொல்லி முடிக்கிறாங்க, கலியுகத்துல மக்கள் ஆன்மீக பாதையில முன்னேறி கிருஷ்ணரை பற்றிய விஷயங்களை புரிந்து கிருஷ்ண பக்தியை வளர்ப்போம்னா ஒரே வழிமுறை கிருஷ்ணரை பற்றி கேட்பது. அதற்காக தான் இந்த ஸ்ரீமத் பாகவதம் அங்க வந்து சொல்லப்படுது. இப்ப ஸ்ரீமத் பாகவதத்தை சொல்லும் பொழுது சாதுக்கள் முதலே சொல்லிடுறாங்க, நாங்களெல்லாம் ஏற்கனவே வேதங்களை கற்றவர்கள், வேதங்கள்ல பலவிதமான தர்மத்தை பற்றிய விஷயங்கள், பலவிதமான யோகங்களை பற்றிய விஷயங்கள், ஞான மார்க்கத்தை பற்றிய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு, எங்களுக்கு அதெல்லாம் வேண்டாம், எங்களுக்கு நேரம் குறையாத பிறகு. எப்படின்னா கடையில போய் நீ வந்து உனக்கு டைம் இல்ல, கலியுகத்துல மாம்பழம் வெட்டிலாம் கொடுன்னு சொல்லல, மாம்பழத்தை புரிஞ்சு ஜூஸா கொடுத்துரு, நான் குடிச்சிட்டு போயிட்டே இருக்கு. காரணம் மாம்பழத்துல இறுதியா நமக்கு விஷயம் வந்து ஜூஸ் தான் தேவை, சாறு தான் தேவை. அதுபோல மொத்த வேதத்துடைய சாராம்சமான வேதநாயகனாகிய பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றிய விஷயங்கள் நீங்க எனக்கு ஒரே நூலா சொல்லுங்க, அதை நாங்க கேட்டு எங்களை பற்றி உணர்ந்து பக்தியில் முன்னேறி பகவான் பேசுறோம். அதான் சொல்லப்பட்டிருக்கு, சாரம் சாரம் சமுத்திரத்தம், அந்த மொத்த வேதத்துடைய சாரத்தை மொத்தமாக எடுத்து அங்க வந்து முதல்ல சுகதேவ கோஸ்வாமி முதல்ல வந்து அந்த ஆன்மீக நூல், இந்த ஸ்ரீமத் பாகவதம்ங்கிற மிக உயர்ந்த நூலை வந்து அவர் வந்து பரிசித் மகாராஜாவுக்கு கற்றுக் கொடுக்கிறார். அந்த பரிசித் மகாராஜா அவர்கள் கற்றுக் கொடுக்கக்கூடிய நேரத்தில் அந்த சபையில் உட்கார்ந்திருந்த சூத கோஸ்வாமி மீண்டும் இந்த நைமிசாரியத்தில் உள்ள வனங்களுக்கு, மீண்டும் நைமிசாரிய வனத்தில் உள்ள சாதுக்களுக்கு மீண்டும் இந்த ஸ்ரீமத் பாகவத்தை கற்றுக் கொடுக்கிறார். அந்த ஸ்ரீமத் பாகவத் தான் இன்னைக்கு வந்து நம்ம வந்து வைஷ்ணவர்களோட வந்து மனித சமுதாயத்தில் பார்க்கிறோம். அந்த நூல்களை இன்னைக்கு வரைக்கும் கூட சமுதாயத்தில் கேட்கக்கூடிய பக்தர்கள் ஆன்மீக ஞானமுடையவர்களாக மாறி பக்தி பாதையில முன்னேறி அவர் வந்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனுடைய பாதார விந்தங்களை வந்து சென்றடைகிறாங்க. அதான் இந்த ஸ்ரீமத் பாகவதங்கிற நூல் மிக 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 முக்கியமானது. சுகதேவ கோஸ்வாமி இந்த ஸ்ரீமத் பாகவத பத்தி புகழ்ந்து பேசக்கூடிய நேரத்தில் கிருஷ்ண ஸ்வதாமோ உபகதே தர்ம ஞானாதிபி சக கலௌ நஷ்ட தர்சாமேச புராண் ஆர்கோ உதுநோதிதக அப்படின்னு ஒரு ஸ்லோகத்தில் சொல்றார். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் சூரியனுக்கு சமமானவர், அது ஒரு உதாரணம். ஏன்னா இந்த உலகத்தில் நமக்கு வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய ஒரே வஸ்து தெரிஞ்சது சூரியன் தான். உண்மையில கோடிக்கணக்கான சூரியனுக்கும் சக்தி அளிக்கக்கூடியவர் கிருஷ்ணர். அவர் வெறும் புற ஒளியை மட்டும் கொடுக்கக்கூடியவர் கிடையாது, அக ஒளியையும் கொடுக்கக்கூடியவர், ஆன்மீக இன்பத்தையும் கொடுக்கக்கூடியவர். அப்ப எப்படி சூரியன் மாலை நேரத்தில் மறைந்த உடனே இந்த உலகம் முழுவதும் இருட்டா மாறியிருதோ, அதுபோல பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் துவாபர யுகத்தில் இறுதியில் தன்னுடைய லீலையை முடித்துவிட்டு இந்த உலகத்தை விட்டு தன்னுடைய ஆன்மீக உலகத்துக்கு செல்வதற்கு முயற்சி செய்த உடனேயே, அவருடைய பாதார விந்தங்கள் இந்த பூவுலகத்தை விட்டு விலகிய உடனேயே இந்த உடலை இந்த உலகத்தை வந்து அறியாமைங்கிற இருள் வந்து மறைச்சிடும். உடனடியாக பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே கருணையோடு சுகதேவ கோஸ்வாமி மூலமாக கலியுகத்தில் உள்ள மக்களுக்கு கொஞ்சமாவது ஆன்மீக ஞானம் கிடைக்கட்டும், ஆன்மீக ஒளி கிடைக்கட்டும். வியாசதேவர் மூலமாக சுகதேவ கோஸ்வாமி மூலமாக ஸ்ரீமத் பாகவதம் அந்த உயர்ந்த நூலை வந்து இந்த உலகத்துக்கு வந்து வந்து கற்றுக் கொடுக்கிறார். இன்னைக்கு வரைக்கும் அந்த நூலை கேட்கக்கூடிய பக்தர்கள் கண்டிப்பாக வந்து இந்த மாயையுடைய பிடியில வந்து மாட்டுவது கிடையாது. அதான் இஸ்கான் பக்தர்கள் பக்தர்கள் மற்றவங்க கேட்கிறாங்க, எப்படிங்க நீங்க மட்டும் பிரைட்டா இருக்கிறீங்க, முகம் நல்ல இஸ்கான் பக்தர்கள் எப்பொழுதும் தெளிவா இருக்கிறீங்க, சந்தோஷமா இருக்கிறீங்க, கலியுகத்தில் கூட பிரம்மச்சாரிகளா இருக்கிறீங்களா, எப்படி சாத்தியமான காரியம்? காரணம், இஸ்கான் பக்தர்கள் தொடர்ச்சியாக ஈடுபட்டு இருக்கக்கூடிய ஒரே விஷயம் கிருஷ்ணரை பற்றி பாடுவது ஆடுவது கேட்படுவது. யோகம் கிடையாது, ஞானம் கிடையாது, தபஸ் கிடையாது. இதுதான் கலியுகத்துக்கு உரிய முறை. கிருஷ்ணரை பற்றி கேட்பது உண்மையிலே மனதுக்கு அந்த அளவுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய விஷயம். காரணம், எந்த ஒரு மனுஷன் சந்தோஷமானவனோ அவனை பற்றி கேட்டாதான் நமக்கு சந்தோஷம் கிடைக்கும். பேசிக் லாஜிக். நான் இப்ப தீனதியாளை பத்தி கேட்க போறேன், பிரபு நான் ஊருக்கு போயிட்டு வந்திருக்கிறேன், தீனதியாளை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. அட போப்பா தாடி வச்சுட்டு சோமலாம படுத்து கிடக்கிறார், அது ஒரு துக்கம் உள்ள கேஸ். இதை பத்தி கேட்கல எனக்கு என்ன இன்பம் கிடைக்கும்? அல்லது இன்னொருத்தர் பத்தி கேட்கறேன், ப்ரோ அப்பதான் கடல்ல வந்து மாட்டு முடிச்சுட்டு உட்கார்ந்துருக்காரு ப்ரோ. இன்னொருத்த பத்தி கேட்கறேன், ப்ரோ இப்பதான் சிக்கன் குனியா வந்து ப்ரோ வீட்டுல படுத்துருக்காரு ப்ரோ. இன்னொரு பத்தி கேட்கறேன், இப்பதான் பொண்டாட்டி பிரச்சனை ப்ரோ வாழ்ந்து உட்கார்ந்துருக்காரு ப்ரோ. இன்னொரு பத்தி கேட்கறேன், இப்பதான் பல்லு விழுந்தது ப்ரோ அந்த கேஸுக்கு. இன்னொரு பத்தி கேட்கறேன், இப்பதான் முடி நரைச்சு போச்சு பேசுவேன் அந்த கேஸுக்கு. எவனா ஒருத்தன் முழுமையான இன்பம் உள்ளவன் இருக்கிறானா? ஒருத்தன் கூட கிடையாது. வேலை கிடைச்சிட்டு அங்க போய் எங்க சாப்பிடுறது, என்ன செய்யறது, எங்க உட்காருது, எங்க அம்மா அப்பா நல்லா 25 வருஷம் சமைச்சு போட்டாங்க, நல்லா சாப்பிட்டோம், அங்க எங்க சாப்பிடுறோம், ஒரு விதமான கவலை, ஒரு வகையில சந்தோஷம், பட் ஆழமா யோசிக்க போறாங்க எங்க நிக்கிறதுன்னு தெரியல அந்த நாட்டுல, திருவனந்தபுரம் மலை நாட்டுல போய். சோ உலகத்துல கடைசியில யோசிச்சு பாத்தீங்கன்னா அங்க யாருக்குமே இன்பம் கிடையாது, துன்பம் தான். நாட்டுல 10 லட்சம் ரூபாய் அடிக்கும், இவெல்லாம் சொல்லுவாங்க சந்தோஷமா மாறிட்டான்ட்டு.
அவன் யோசிப்பான் அந்த 10 லட்சம் ரூபாய் என்ன வைக்கிறது, சொந்தக்காரன் அவ்வளவுக்கு தெரிஞ்சு போச்சே, இன்னைக்கு டொனேஷன் கேட்க வந்துருப்பான் மாதவ மாதிரி ஆட்கள்.
காரணம், பணம் வருது, வந்த உடனே நம்மகிட்ட இருந்து பறிப்பதற்காக பல விதமான சொந்தக்காரர்கள் உறவினர்கள் பேர்ல உள்ள 10-ஆம் பஸ்திரிகள் பக்கத்துல இருக்கிறாங்க. ஏ சொந்தக்காரன் பணக்காரன் ஆயிட்டான்பா, புடியவனே. சோ இப்படி இறுதியாக யோசிச்சு பார்க்க போனா நான் திருமண விழாவில் பார்க்கலாம், எல்லாரும் வந்து ரொம்ப சந்தோஷத்தோட மணமக்களை ஆசீர்வாதம் பண்ணுவாங்க, இருக்கையிலே அங்க கவலையோட இருக்கிறாள் மாப்பிள மட்டும் அவருக்கு ஒண்ணு ஓடாது, திக்கு திக்கு திக்குன்னு அடிக்கும். இது கைத்த கட்டுறோமா அல்லது வேற எதையும் கட்டுறோமா? ஏன்னா வந்து கைத்த கட்டுறது ஈஸியான காரியம் கிடையாது, மூணு முடிச்சு போட்டலாம். அதுல இருக்கக்கூடிய பொறுப்புகள், அது மூணு முடிச்சு இல்ல, அது வந்து 33 கோடி துன்பங்கள் தான். பாவத்துல சொல்லப்பட்டிருக்கு 3 விதமான துன்பங்கள்னு சொல்லப்பட்டிருக்கு, அத்தியாத்மிக, ஆதி பௌதிக, ஆதி தெய்வீக. ஒரு முடிச்சு அத்தியாத்மிக, ரெண்டாவது முடிச்சு ஆதி பௌதிக, மூணாவது ஆதி தெய்வீக. 3 விதமான பிரச்சனைக்கு இவரே முடிச்சு போடுறார். அவர் உண்மையிலே எதனா அவரை சிரிக்க சொல்லுவாங்க, சிரிப்பா போட்டோக்கு போஸ்ட் கொடுக்கணும், போட்டோக்கு போஸ்ட் கொடுக்கணும். அவர் உண்மையிலே பல விதமான சிந்தனைகள் அவருடைய மனதில் ஓடும். காரணம், அது வரைக்கும் சுதந்திர பறவையாக இருந்தவர். இதுபோல் இந்த பௌலகத்தில் எந்த ஒரு ஜீவாத்மாவும் இன்பமுடையவன் கிடையாது, அவன் எப்பொழுதும் பல விதமான துன்பங்களோட தான் இருக்கிறான். அதனால மக்கள் மாயின் மூலமாக இவன் என்ன நினைக்கிறான்? அதான் ஸ்ரீமத் பாத்திரம் மீண்டும் இதே ஸ்லோகம் சொல்லப்படுது. கிருஷ்ணரை பற்றி கேட்பதுக்கு அப்புறம் அவன் என்ன கேட்கிறான்? என்ன யோசிக்கிறான்? இந்த பௌதிகமான மக்கள் என்ன யோசிக்கிறாம்னா, ஸ்ரீமதா சுகதா கிருஷ்ண புண்ணிய சிரவண கீர்த்தனக. அந்த விசிட்டு இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, ஸ்ரோத்தவீன ராஜேந்திர நிர்ணாம் சந்தி சகஸ்ரசக அபசிதாம் ஆத்ம தத்துவம் கிரகேசு கிரகமேதினாம். இந்த குடும்ப வாழ்க்கையில தான் கடைசி வரைக்கும் இருக்கணும்பா, கடைசி வரைக்கும் உலக இன்பத்தை தான் அனுபவிச்சுட்டு இருக்கணும் அப்படின்னு எண்ணம் உள்ள கிரகவாசி. நீங்கெல்லாம் கிரகவாசி கிடையாது, நீங்கெல்லாம் மகாத்மாக்கள், பக்தர்கள், கிரகத்தில் வாழக்கூடிய நீங்கெல்லாம் கிரகஸ்தர்கள், பகவானுடைய பக்தர்கள். உங்களை சொல்லல, சாதாரணமான வெறும் உலக இன்பத்திற்காக மட்டும் குடும்பத்தை வாழக்கூடிய 10-ஆம் பஸ்திரிகள் என்ன யோசிக்கிறாங்கன்னா, சோத்தகினி ராஜேந்திர அவன் பகவானை பத்தி கேட்க ஆசைப்படல, பக்தர்களுடைய லீலையை பத்தி கேட்கறதுக்கு ஆசைப்படல, ஆத்ம தத்துவத்தை பத்தி கேட்கறதுக்கு ஆசைப்படல. அதுக்கு பதில அவருக்கு பல விதமான சகசிரதாம் சகசிரசராம் அப்படிங்கிறார், ஆயிரக்கணக்கான விஷயங்கள் அவருக்கு கேட்கறதுக்கு இருக்கு. இன்னைக்கு இந்தியா ஜெயிச்சுதா கிரிக்கெட் மேட்ச்ல, இலங்கை ஜெயிச்சுதா, மண்டை அப்படி உடஞ்சிடும் அவருக்கு, இதுல கேட்கலண்ணா. அல்லது ஆந்திராவில் என்ன நடந்தது, அந்த பக்கத் மாதாஜிகள்னா பல விஷயங்கள். அந்த மாதாஜி உண்மையிலே இன்னைக்கு மார்க்கெட் போனாங்களா, சிவப்பு கலர் சேலை வாங்கினாங்களா, பச்சை கலர் சேலை வாங்கினாங்களா, நெக்லஸ் வாங்கியிருப்பாங்களா, அல்லது கம்மல் வாங்கியிருப்பாங்களா, அது இந்த விஷயம் என்ன நடந்திருக்கும். மாணவர்கள் இன்னைக்கு நம்ம காலனிக்கு புதுசா யார் வந்திருக்கிறா, புதுசா பையன்கள் வந்திருக்கிறாங்களா, புதுசா பெண்கள் வந்திருக்கிறாங்களா, வேலை கிடைக்குமா கிடைக்காதா, மனிதனுக்கு கேட்பதற்கு கோடிக்கணக்கான ஆயிரக்கணக்கான விஷயங்கள் அவன் போட்டு மண்டையை உடைக்கிறான். இந்த ஆயிரக்கணக்கான விஷயங்களை சிருஷ்டியில தொடக்கத்தில இருந்தே கேட்டுட்டு இருக்கிறான். ரேடியோ மூலமாக, டிவி மூலமாக, உற்றத்தார் மூலமாக, உறவினர் மூலமாக, நண்பர்கள் மூலமாக, இது போன்ற பௌதிகமான விஷயங்களை கோடிக்கணக்கான ஆண்டுகள் ஒவ்வொரு பிறவிகளையும் அவர் கேட்கிறார். மிருகங்களுடைய பிறவியில, நாயுடைய பிறவியில இந்த மாயா கதா வந்து கோடிக்கணக்கான ஆண்டுகள் நம்முடைய காதுகள் மூலமாக நம்முடைய இதயங்களை சென்று அடையுது, நம்முடைய மூளையை சென்று அடையுது. பட் இதுல எந்த ஒரு வசுவிற்கும் எந்த ஒரு விஷயத்திற்கும் நம்முடைய இதயத்திற்கு வந்து சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய சக்தி கிடையாது. காரணம், இந்த எல்லா விதமான விஷயங்களுமே 3 விதமான குணங்களின் அடிப்படையில் உலகத்தில் செய்யப்பட்ட காரியங்களை தவிர பகவானுடைய ஆனந்தமான ஆன்மீக சக்தியின் அடிப்படையில் செய்யப்பட்ட காரியங்கள் கிடையாது. அதெல்லாம் உண்மையில உலகத்தில் எந்த விதமான ஸ்கூலுக்கு கூட அவசியம் கிடையாது. ஒரே ஸ்கூல், பாகவதா ஸ்கூல், எல்லா பக்கமும் கிருஷ்ண கதை மட்டும் போதிக்கப்பட்டாலே போதும், வேற எதுவுமே வேண்டாம் அப்படிங்கறத வைஷ்ணவ சித்தாந்தம். காரணம், கிருஷ்ணரை பத்தி கேட்க கேட்க ஒரு மனிதன் வந்து அந்த அளவிற்கு ஆனந்தம் உள்ளவனாக வந்து மாறுவான். அவன் எந்த மொழியை சார்ந்தவன் கிடையாது, எந்த நாட்டை சார்ந்தவன் கிடையாது. நம்முடைய இஸ்கான் இயக்கத்துல இந்திரயமுன மகராஜ்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய சன்னியாசி இருக்கிறார். இந்த மகராஜ் மேலை நாடுகள்ல, யூரோப் நாடுகள்ல மிக மிக பெரிய ஆன்மீக விழாக்களை அவர் வந்து நடத்துவது வழக்கம். ஒவ்வொரு விழாவுக்கும் சொன்னா ஆச்சரியப்படுவோம். நம்ம பரவாயில்ல, வெள்ளூர்ல ஜென்மாஷ்டமிக்கு நம்ம வந்து எத்தனை பேர் வந்தாங்க, 25,000 பேர் வந்திருக்கிறாங்க, ரொம்ப சந்தோஷமான விஷயம். அவர் அந்த நாட்டில் அவர் விழாக்கள் நடத்தக்கூடிய நேரத்தில் ஒவ்வொரு விழாவிற்கும் லட்சக்கணக்கான மக்கள் அங்கே வந்து வருவாங்க. உட்ஸ்டாக் ஃபெஸ்டிவல்னு சொல்லி போலந்து நாட்டில் ஒரு நகரத்தில் அவர் நடத்துவார். அதில் வரக்கூடியவங்கலாம் இயல்பாக கிறிஸ்தவ சமயத்தை சார்ந்தவர்கள், முஸ்லீம் சமயத்தை சார்ந்தவர்கள். வருஷத்துக்கு ஒரு நேரம் அங்கே ஒரு இந்தியன் ஃபெஸ்டிவல் ஒரு வாரத்துக்கு நடத்துறாங்க. ஏராளமான ஹரே கிருஷ்ண ஆட்டம் பாட்டம், கிருஷ்ணரை பற்றிய உபன்யாசங்கள், பக்தருடைய சங்கங்கள் எல்லாம் இருக்குது.
இந்த விழாவில் கலந்து கொள்ளுங்கிறதுக்காகவே வந்து அந்த நாட்டில் லீவு போட்டு போகக்கூடிய பல ஆட்கள் இருக்கிறாங்க. காரணம் ஏழு நாட்கள் ஆட்டம் பாட்டம் பிரசாதம் சந்தோஷமான காரியங்கள் எல்லாம். அப்போ ஒரு கிறிஸ்தவ சமயத்தை சார்ந்த ஒரு குடும்பம் வழக்கமா அங்க போயிட்டு இருந்திருக்கு, ஒவ்வொரு வருஷமும் அந்த நிகழ்ச்சியை கலந்துட்டு இருந்திருக்கு. அந்த ஒரு குடும்பத்தில் ஒரு சின்ன குழந்தை, அவளுக்கு ஒரு 3 வயசு 4 வயசு தான் இருக்கும், அவள் கிறிஸ்தவ சமயத்தை சேர்ந்த குழந்தை. அப்ப இந்த குடும்பத்திற்கு அந்த கிறிஸ்தவ சமய பாதிரியார், அந்த நாட்டில் உள்ள பாதிரியார் ஒரு நாள் அவங்க வீட்டுக்கு வந்துகிறார். வந்தவர் அவரு டிபிக்கல் சாது, பணம் மட்டும் கலெக்ட் பண்ண வந்திருக்கிறார், மக்களுக்கு எதுவும் கத்து கொடுக்காம அங்க உள்ள சாது. அவர் தன்னுடைய அங்க காங்கிரிகேஷன், இவங்க அந்த சர்ச்சில் உள்ள கிரகஸ்த பக்தர்கள் அவங்க வீட்டுக்கு வந்திருக்கிறார். வந்து அவங்ககிட்ட பேசிட்டு இருக்காரு, அந்த குழந்தையே இருந்திருக்குது. இப்ப அந்த குழந்தைகிட்ட அவர் வந்து ஆங்கிலத்தில் கேட்டுக்கிறார், பகவானை எப்படி கும்பிடணும், ஹவு சுட் வி வர்ஷிப் காட் அப்படின்னு கேட்டுக்கிறார். அந்த பொண்ணு கையை தூக்கி ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணான்னு சொல்லி ஆடி காமிச்சிருக்குது. அவ்வளவு அழகாக கையை உயர்த்தி ஆனந்தமா நடனம் ஆடி காமிச்சிருக்குது. அவருக்கு கையும் விடல காலும் விடல. ஏன்னா நம்முடைய மரத்து குழந்தை இந்த மாதிரி சொல்லுது. 4 வயசு குழந்தைக்கு யாரும் பிரச்சாரமும் பண்ணது கிடையாது, யாரும் அந்த விழாவுக்கு கூட்டு போயிருக்கிறாங்க. அவ்வளவுதான் குழந்தை, அவள் உடல் உள்ள ஜீவன் கிருஷ்ணனுடைய அம்சம், கிருஷ்ணனுடைய புதல்வி அவள். அதனால கிருஷ்ணரை பத்தி கேட்ட மாத்திரத்திலேயே அவள் கூட அங்க ஒன்னும் பிஹெச்டி கிளாஸ் எல்லாம் நடக்கல, அது பக்தி சாஸ்திரி கிளாஸ் எல்லாம் நடக்கல, ஹரே கிருஷ்ணா ஜோம்னு சொல்றது. அதை கேட்ட மாத்திரத்திலேயே அவளுடைய இதயத்துல வந்து அந்த பக்தி பாதையை ஏற்றுக்கொண்டாள். அந்த பாதிரியாரால் ஒன்னும் செய்ய முடியும். கிருஷ்ணரை பற்றிய விஷயங்கள் இந்த அளவுக்கு சக்தி மிக்கவே வல்லமை மிக்கவே. ஆனா இன்னொரு விஷயம் சொல்லப்படுது, இந்த விஷயத்தான சரியான நபர்கள்ட்ட இருந்து கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும், நம்மளும் கேட்கக்கூடிய பக்தர்களும் சரியான மனோபாவனையும் கேட்கணுங்கிறது சொல்லப்படுது. அதுக்குரிய சில விஷயங்கள் இருக்கு, எப்படி கேட்கணும் அப்படிங்கூடிய விஷயங்களும் இருக்கு, யார்கிட்ட கேட்கணும் அப்படிங்கூடிய விஷயமும் இருக்கு. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் 500 வருடங்களுக்கு முன்பு ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவாக இந்த உலகத்தில் வரக்கூடிய நேரத்தில், அதுவும் நம்முடைய பாரத நாட்டில் வரக்கூடிய நேரத்தில் பலவிதமான நிலைகளை பார்க்கலாம். எப்படி அவங்க கிருஷ்ணரை பற்றி பேசுறாங்க, அல்லது கிருஷ்ண பக்தர்களை பற்றி பேசுறாங்க கேட்கிறாங்க, இதுதான் அவர்களுடைய வாழ்க்கையுடைய மொத்த சாராம்சமே. உதாரணமாக ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு சன்னியாசம் ஏற்ற மிக சிறிய நாட்கள்லேயே, மிக குறைந்த நாட்கள்லேயே வங்காளத்திலையும் ஒரிசாவிலையும் எல்லையில் உள்ள ரேமுனா அப்படிங்கிற நகரத்துக்கு போறார். அந்த நகரத்தில் கிருஷ்ணசோரி கோபிநாத், அல்லது அதாவது பாயாசம் திருடிய கிருஷ்ணர் அப்படிங்கிற பேர்ல ஒரு கிருஷ்ணருடைய விக்கிரகம் இருக்கு. கோயிலுக்கு எப்படி போகணும்னா பக்தர்கள் கூட போகணும், சும்மா தனியா போகக்கூடாது. காரணம் அந்த தனியா போகக்கூடிய நேரத்தில் என்ன ஆகும்னா, அதான் சினிமா போஸ்டர் பாக்குற மாதிரி இப்படி பாக்குறது பகவான, அப்படி பார்த்துட்டு மிஷின் மாதிரி வந்துருது. அந்த ஊருள்ள நாயும் அந்த கோயில பார்க்க தான் செய்யுது, எரும மாடும் அந்த கோயில் முன்னால்தான் போகுது. எரும மாட்டுக்கு நமக்கு என்ன வித்தியாசம், கண்டிப்பா ஒவ்வொரு பெருமாள் கோயிலுமே விஷ்ணு கோயிலுமே தினசரி கிராமத்தில் உள்ள பல எரும மாடு போயிட்டு தான் வருது, நம்ம போயிட்டு வர என்ன வித்தியாசம். காரணம் பகவான சும்மா கண்ணால பார்த்த முடியாது, பகவானை பார்ப்பதற்கே பக்தருடைய சங்கம் தேவை. பக்தருடைய வாயிலிருந்து வரக்கூடிய உபதேசம் மூலமாக கேட்டுதான் பகவானை பார்த்து புரிந்து கொள்ளலாமே தவிர சும்மா அப்படிலாம் அவனை பார்த்து புரிந்து கொள்ள முடியாது. அதான் வைஷ்ணவருடைய சங்கம் தேவை. இந்த பக்தருடைய சங்கத்தில் அந்த பகவானை பற்றிய புகழை கேட்கக்கூடிய நேரத்தில், இந்த பகவானுடைய லீலைகளை கேட்கக்கூடிய நேரத்தில், அவர் பக்தி செய்யக்கூடிய முறையை பார்த்து நம்மளும் பக்தி செய்யக்கூடிய முறையில பார்த்தா தான் அவங்க பகவானை பற்றி முழுமையாக புரியும். அப்ப ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு அந்த ரேமுனா கிராமத்தில் அந்த விக்கிரகத்துடைய பேரை கேட்கிறார், கிஷிரச்சோர கோபிநாத் அப்படின்னு சொல்லி விக்கிரகத்துடைய பேரை சொல்றாங்க. கிஷிரம்னா பாயாசம், பால் பாயாசம்னு உடம்புல பேரு, சோரம்னா திருடன் அர்த்தம். உடனே பகவான் கேட்கிறார், இந்த பகவானை பற்றிய காரியம் சொல்லு, எதுக்காக இவருக்கு இந்த பேர் வந்தது, இதுதான் வாழ்க்கை, இதற்காகத்தான் வாழ்க்கைக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. சும்மா மிஷின் மாதிரி இன்னொரு டிவி சீரியல் பார்ப்பது, சாப்பிடுவது, உறங்குவது, பஸ்ல இந்த ஊருக்கு போறது, இந்த ஊருக்கு போறது, இதுக்காக வாழ்க்கை இல்ல, இது மிருகங்களுடைய வாழ்க்கை. உடனே அந்த பூஜாரிகள் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுக்கு கிருஷ்ணரச்சோர கோபிநாதருடைய கதையை சொல்றாங்க. இவர் தன்னுடைய பக்தனுக்காக அந்த கோயில்ல தினசரி இரவுல வந்து ஒரு குறிப்பிட்ட விதமான விசேஷமான பால் பாயாசம், நல்ல மண் பானையில பகவானுக்கு நைவேத்தியம் செய்யப்படும், மண் பானை இருக்கவே மங்களகரமானது சுத்தமானது. இன்னைக்கு சமுதாயத்தை அதை விட்டுட்டோம். அப்போ தன்னுடைய பக்தனுக்காக அவர் வந்து அதை திருடி இருக்கிறார், திருடி ஒழிச்சு தன்னுடைய பக்தனுக்கு அவரே கொடுத்தார். எந்த மாதிரி கொடுத்தார்? அப்ப நம்முடைய கௌடிய சம்பிரதாயத்தில், இந்த மத்துவ சம்பிரதாயத்தில் மாதவேந்திரபுரின்னு சொல்லி ஒரு மிகச்சிறந்த வைஷ்ணவ பக்தர் இருந்தார், பகவானுடைய குணம் பக்த பட்சரக, எனக்குமே தன்னுடைய பக்தர்களுக்கு அவர் எப்பொழுதும் சேவை செய்வதற்காக காத்திருப்பார் அன்பின் காரணமாக. பண்பின் காரணமாக. பக்தர்கள் பொதுவாக பகவான் எந்த விதமான விஷயத்தையும் யாசிப்பதில்லை. இருந்தாலும் பகவான் தன் பக்தர்கள் மேல உள்ள அகாரமான கருணை மூலமாக தன்னுடைய பக்தர்களுக்கு ஏதாவது ஒன்று சொல்லி செய்து சந்தோஷப்படுத்தணும்னு ஆசைப்படுவார். எப்படி மனைவி வந்து எப்பொழுது தன்னுடைய கணவனுக்கு விசேஷமான ஒரு பதார்த்தத்தை சமைச்சு கொடுத்து சந்தோஷப்படுத்தணும்னு ஆசைப்படுவாங்க பழைய கால மனைவிகள். தன்னுடைய கணவன் ஏதாவது ஒரு வகையில் சந்தோஷப்படுத்தணும், அதான் மனைவியுடைய குறிக்கோளா இருக்கணும். குழந்தைகளுடைய குறிக்கோள் எப்படியாவது ஒரு வகையில் தாய் தந்தையர சந்தோஷப்படுத்தணும். சிஷ்யனுடைய குறிக்கோள் தீட்சை வாங்கி வச்சு பிரபு, ஏதாவது ஒரு வகையில குருவை சந்தோஷப்படுத்துவதா இருக்கணும். அதுபோல பக்தர்களுடைய மனோபாவனை பகவானை எப்பொழுதும் ஏதாவது ஒரு வகையில் விசேஷமான முறையில் சந்தோஷப்படுத்துவதா இருக்கணும். இன்னைக்கு எப்படி சமைச்சோமா பகவானுக்கு, நாளைக்கு எப்படி சமைக்கணும். இன்னைக்கு எப்படி கிளாஸ் கொடுத்தோமா பகவானுக்காக, நாளைக்கு ஸ்லோகத்தை மட்டும் வச்சு கிளாஸ் கொடுக்கணும் பகவானை சந்தோஷப்படுத்துவதற்காக. இன்னைக்கு இந்திராகத்துல பாடணுமா, நாளைக்கு இந்திராகத்துல பாடணும். இன்னைக்கு இந்த நாட்டில் பிரச்சாரம் பண்ணணுமா, நாளைக்கு இன்னொரு நாட்டில் போய் பிரச்சாரம் பண்ணுவோம். அதே போல பகவானும் தன்னுடைய பக்தர்களை எப்பொழுதும் சந்தோஷப்படுத்துவதற்கு ஆசைப்படுறாங்க. சில மாரவேந்திர பூரி மிகச்சிறந்த பக்தர், அவர் ஒன்றும் எப்பொழுதும் பகவானுடைய பஜனையிலே ஈடுபட்டிருக்கக்கூடியவர். அவர் இந்தியா ஃபுல்லா தேசாந்திரியாக தெரிந்து பகவானுடைய நாமத்தை சொல்லிட்டே போயிட்டு இருக்கிறார், பகவானை பற்றிய சிந்தனையிலே இருக்கிறார். அவர் ஒன்றும் எந்த விதமான உலகாதியமான விஷயங்கள் நம்மளை மாதிரி உண்டால் தான் பஜனை, உறங்கினால் தான் பஜனை, பேசினால் தான் பஜனைங்கிறதெல்லாம் கிடையாது. அவர் எப்பொழுதும் பஜனை செஞ்சுக்கிட்டே இருக்கிறார். இப்போ கடைசியில் வந்து அவர் வந்து இந்த ரேமுனா ஆலயத்திற்கு வரார், இந்த கிருஷ்ணனுடைய விக்கிரகத்தை பார்க்கிறார். சந்தோஷம் அவருக்கு, ஆன்மீக சந்தோஷம். அப்போ அந்த நேரத்தில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு என்ன செய்யப்படுது, அந்த பால் பாயாசம் நைவேத்தியம் பண்ணுவதற்காக பூஜாரிகளால் வந்து புரோகிதர்களால் அந்தனர்களால் கொண்டு செல்லப்படுது. அப்போ அவர் யோசிக்கிறார், அவர் யோசிக்கிறார்னா எப்படி யோசிக்கிறார்னா, இந்த கோயிலில் விசேஷமான ஒரு பதார்த்தம் பகவானுக்கு நைவேத்தியம் செய்யப்படுது, நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், இந்த பதார்த்தத்தை நம்ம சாப்பிட்டு பார்த்தா நமக்கு நல்லா இருக்கும் அப்படின்னா நம்மளை மாதிரி கிடையாது. அங்கே போனவுடனே திருப்பதி போனவுடனே லட்டு தான் முதல்ல சாப்பிடணும், பெருமாளை பிறகு பார்த்துக்கலாம். அவர் எதற்காக யோசிக்கிறார்னா, இந்த பதார்த்தத்தை நம்ம சுவைத்து பார்த்தோம்னால் இது போல ஒரு சுவையான பதார்த்தத்தை நம்மளும் நம்முடைய விருந்தாவன நகரத்துக்கு சென்ற பிறகு பகவானுக்கு சமைக்கலாங்கிற எண்ணத்தில் யோசித்து பார்க்கிறார். இருந்தாலும் கடைசியில் அவர் மனசு வருத்தப்படுறார், பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணுவதற்கு முன்னாலே நம்ம வந்து பகவானுக்கு நைவேத்தியம் செய்ய வேண்டிய இந்த பொருளை வந்து மனதில் வந்து என்ன பண்ணிட்டோம், சுவைத்து பார்த்துட்டோமே. அதனால்தான் நம்ம கோயிலில் கூட வந்து எல்லார் கோயிலையும் முக்கியமாக இஸ்கான் ஆலயங்களை நம்ம வந்து கோயில் உள்ளுக்கு சமைப்பதற்கு எல்லாரையும் விடுவது கிடையாது. காரணம் சமைக்கும் போதே வந்து நம்ம மனதில் வந்து என்ன நினைச்சிடக்கூடாது, நம்ம சுவைத்து பார்த்துடக்கூடாது. பொதுவாக கர்மிகள் கண்டிப்பாக நினைச்சிருவாங்க, நான் அவங்களுக்கு மனதை கட்டுப்படுத்த முடியாது. அப்போ அந்த பொருளை பகவானுக்கு நைவேத்தியம் செய்ய முடியாது. அப்போ தான் தற்செயலாக செய்த அந்த சிறு தவறுக்காக, அது உண்மையில் தவறு கூட கிடையாது, தவறுக்காக மனம் இருந்திய நம்ம பக்தியில் ஒரு சிறு தவறு பண்ணியிருக்கோம். உடனே நம்ம என்ன பண்ணுவோம், இன்னைக்கு பத்ரசன பிரபு காலில் வந்தார், நான் அவருக்கு நமஸ்காரம் பண்ணல, என் மனசில் தோணுது இன்னைக்கு நமஸ்காரம் பண்ணலன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுவேன், அது ஒரு பக்தருக்கு பிரசாத ரூம்ல ஒரு ரெண்டு லட்டு இருந்தது, அது மூணு அதிரசம் இருந்தது, நாலு பக்தர்கள் வந்தாங்க, ஒருத்தருக்கும் தெரியாம ரெண்டு லட்டை நானே எடுத்து சாப்பிட்டேன். இப்போ மனசு உள்ள குருகுருக்கும் தெரியும், எல்லா பக்தர்களும் உள்ள பிரசாதம் நம்மளே சாப்பிட்டோம் அப்படின்னு மனசு குருகுருக்கும். காரணம் மனசு உள்ளது பரமாத்மா இருக்கிறார், எல்லாரையிட்டையும் ஒழிக்கலாம், நம்மளை ஒழிக்க முடியாது. அல்லது புறப்பட்ட ஒரு பத்து ரூபா வாங்கிட்டு போனேன் செலவுக்கு, அஞ்சு ரூபா தான் செலவு, அஞ்சு ரூபாய் கடம்டாய் வாங்கி சாப்பிட்டேன், ஏதாவது ஒரு தவறு செஞ்சு நமக்கு மனசு குறுகுறுக்கும். ஸோ பக்தியில நம்ம வைஷ்ணவர்களுக்கு மற்ற ஒரு தவறு பண்ணும்போது உண்மையில மனது வருவதற்காக என்ன செய்யணும்னா, கஷ்டமான விஷயம், அன்னைக்கு விரதம் இருக்கணும், அதான் முறை. காரணம் சில தவறுகளை மீண்டும் சொல்லி இப்ப நம்ம போய் மீண்டும் பத்திரசன பண்ண சொல்ல வச்சுங்களேன், ப்ரோ இன்னைக்கு காலம் உங்களுக்கு நமஸ்காரம் பண்ணாம விட்டேன் ப்ரோ, நோ ப்ராப்ளம் ப்ரோ, ஓகே அப்படின்றவாங்க. ஏன்னா வைஷ்ணவர்கள் கருணை உள்ளவர்கள், வைஷ்ணவ கருணை உள்ளவர்களுக்காக எங்கெல்லாம் ஏமாத்திட்டே உட்காந்துக்க கூடாது, வைஷ்ணவ கலாச்சாரம் கிடையாது. நம்ம உள்ளுக்கு மனசு வருந்தி ஒன்னு கூட ஒரு மாலை ஜெபம் பண்ணணும், இல்லை அன்னைக்கு வந்து ஒரு நாள் விரதம் இருக்கணும், அதான் முறை. இவர் என்ன பண்றாரு அப்படின்னாக்க வந்து உடனே வந்து அந்த ஊர்ல ஒரு சந்தை இருக்கு, அந்த காலத்துல கிராமங்கள்ல சந்தை இருக்கும், அந்த கிராமத்து சந்தையில போய் அவர் என்ன பண்றார், விரதம் இருக்கிறார், எதுவுமே சாப்பிடல. சாதாரண அவர் பொதுவாக சாப்பிட்றதே ஒரு நேரம் அல்லது பால் மட்டும்தான், அதையும் அவர் புறக்கணிச்சிருக்கிறார். அவர் தன்னுடைய பக்தியில இந்த அளவுக்கு உயர்ந்த தளத்தில் இருக்கும்போது பகவானுக்கு அவரை பார்த்து மனது பரிதவிக்குது. அப்ப இரவுல வந்து பூஜாரி வந்து ஒரு ஒன்பது பானைகள் வந்து அவர் வந்து இந்த இனிப்பு பாயசத்தை பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணிருக்கிறார். இந்த ஒன்பது பானையில ஒரு மூணு பானையை வந்து பகவான் வந்து தன்னுடைய பக்தனுக்காக களவாண்டு பின்னால வச்சுட்டார், அதான் விஷயம். பூஜாரி ஆனா வெளியில் எடுக்கும்போது மீண்டும் ஒன்பது பானை தான் வருது, அதான் பகவான் டெய்லியிலே ஒன்பது பானையில மூணு பானை களவப்பட்டிருக்கு, ஆனா மீண்டும் வாரது ஒன்பது பானை தான் இருக்கு, பகவான் ஏமாத்துறாரு அவரை. அதான் ஓம் பூர்ண மதக பூர்ணம், பகவானால ஏமாற்ற முடியும். பவர்மில் மூணு பானை களவாண்டு பண்ண வச்சுட்டார். ஏன்னா இவர் கண்டுபிடிக்க முடியல களவாண்டது, ஏன்னா மீண்டும் ஒன்பது பானை தான் இருக்குது. இப்போ பூஜாரி இரவுல போய் வந்து தன்னுடைய வீட்டில் போய் வந்து அவர் படுத்து உறங்கும் போது கனவுல பகவான் வரார், வந்து சொல்றார், என்னுடைய பக்தனுக்காக மாதவேந்திர பூரிக்காக நான் என்ன பண்ணியிருக்கிறேன் அப்படின்னாக்க வந்து மூணு பானை நான் வந்து இனிப்பு பாயசத்தை வந்து என்னுடைய உருவத்திற்கு பின்னாலே விக்கிரகத்துக்கு பின்னாலே களவாண்டு வச்சிருக்கிறேன், இப்போ இரவுல போ நீ போய் வந்து அந்த பால் பாயசத்தை எடுத்துட்டு போய் அந்த சந்தையில் உள்ள கிராமத்து சந்தையில் இருக்கக்கூடிய படுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய என்னுடைய நாமத்தை ஜெபம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய என்னுடைய பக்தனுக்கு கொண்டு போய் நீ உடனே கொடு, காரணம் என்னுடைய பக்தன் பசியோட இருக்கிறான் அப்படிங்கிறார். நம்மள எத்தனை பேருக்கு பகவான் இப்படி கொடுத்து அனுப்ப போறார், எத்தனை பேருக்கு நமக்கு இந்த மாதிரி பிரசாதம் வரப்போகுது பகவான் இருந்து நம்ம அந்த ஸ்தானத்தை இல்லை. நமக்கும் அனுப்புறார், பக்தர்கள் மூலமா அனுப்புறார், இருந்தாலும் இந்த அளவுக்கு நேரடியான திருடிலாம் அனுப்ப போறது கிடையாது, ஏதோ கொடுத்து விடுறார். பூஜாரிகளுக்கு பக்தர்களுடைய அருமை தெரியும், அவர்கள் பகவானுடைய பக்கத்திலே இருந்து பகவானுக்கு தினசரி சேவை செய்தால் கூட பல நேரங்களில் அவர்களுக்கு கிடைக்காத இந்த ஒரு அரிய கருணை வெளியில் உள்ள பக்தனுக்கு கிடைக்கும். அவருக்கு கூட பகவான் ஒரு நாள் இந்த மாதிரி உதவி பண்ணல, அவர் பகவான் காலங்காலமாக பகவானுக்கு சேவை பண்ணியிருக்கிறார். உடனே அவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிருது, இந்த ஒரு பக்தனை நம்ம பார்க்கணுங்கிற எண்ணத்துல அவர் இரவுல வரார். இரவுல வந்து ஸ்ரீ சைதன்ய சரதாமிர்தம் புஸ்தகத்தில் மிக அருமையான முறையில் அது சொல்லப்பட்டிருக்க வங்காள மொழியில, அவர் இரவுல வந்து கூறார், மாதவேந்திர பூரிங்கிற பக்தர் எங்க இருக்கிறார், காரணம் அது கிராமத்து சந்தை, அந்த காலத்தில் எல்லாரும் படுத்து உறங்கிட்டு கிராமத்து சந்தையில், அந்த பாக்கியசாலியான பக்தர் எங்க இருக்கிறார், காரணம் அந்த பாக்கியசாலியான பக்தருக்கு சாக்சாத் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே தன்னுடைய கையிலிருந்து அவர் என்ன பண்ணியிருக்கிறார், பால் பாயசத்தை களவாண்டு வச்சிருக்கிறார்க தான் பகவானுடைய ஆணையின்படி நான் வாங்கிட்டு வந்திருக்கிறேன். அந்த பாக்கியசாலியான பக்தர் எங்க இருக்கிறார், அந்த பாக்கியசாலியாக நம்ம இருக்கணும். சும்மா பக்தி 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 ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா, பகவானுடைய இதயத்தில் இடம் பிடிக்கக்கூடிய பக்தனார், குருடைய இதயத்தில் இடம் பிடிக்கக்கூடிய பக்தனாக வந்து மாறணும். ஒரு ஸ்கூலுக்கு போனா கூட ஆசைப்படுறோம் அப்படித்தானே, ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கணும், சும்மா பாட்டு போறது வாரது போறது வாரதுன்னு விசேஷம் குறிக்கும். ஒரு தொழில் ஆரம்பித்தால் வெள்ளூர்லேயே மிகப்பெரிய ஒரு பணக்காரனாக நான் மாறி காண்பேன், அப்புறம் இஸ்கானுக்கு நான் வாரேன். உண்மையிலே மிகச்சிறந்த பக்தனாக மாறணுங்கிற ஆசையை நான் வளர்க்கக்கூடாது, ஏன் வளர்க்கக்கூடாது, மிகச்சிறந்த பக்தனாக சுத்த பக்தனாக பிரபுவோட இதயத்தில் இடம் பிடிக்கக்கூடிய பக்தனாக நாம் மாறக்கூடியன்னு சொல்லி ஏன் ஆசைப்படக்கூடாது, ஆசை வேண்டும். அவர் புத்தர் சொல்லி வச்சுட்டு போனார் ஆசைப்படக்கூடாதுன்னு, எதுக்காக சொல்லி வச்சுட்டு போனார்னா எப்பவுமே கட்டாசையே வளர்த்துக்கிட்டு இருந்தான், கோழி எத்தனை அடிக்கிறது, குருமா எத்தனை சாப்பிடுறது, எத்தனை பொண்ணை கல்யாணம் பண்றது, எவ்வளவு பணம் சம்பாதிக்கிறது. சோ வைஷ்ணவ தத்துவம் என்ன சொல்றதுன்னா, ஆசையை ஒழிக்க சொல்லல, நல்ல ஆசையை வள, கிருஷ்ணருக்காக மிக உயர்ந்த ஆசைகளை விட அவன் மிகச்சிறந்த பக்தனாக வந்து மாற முடியும். சோ அவர் சொல்றார், மிகச்சிறந்த பாக்கியசாலியான அந்த பக்தர் யாருன்னு சொல்லி தேடி போறார். கடைசியில இவருக்கு கடைசியில வேற வழி இல்ல, மாதவேந்திர பூரி தான் தான் ஒத்துக்கிறார். மாதவேந்திர பூரிங்கிற பேர் பகவான் ஏற்கனவே பேர் வேறு சொல்லிவிட்டார், இவர் தான் மாதவேந்திர பூரிமே. அவருக்கு பால் பாயாசம் பிரசாதம் கொடுக்கப்படுது, அவர் சாப்பிட்டார், பிரசாதம் மட்டும் சாப்பிடல, அதுதான் பக்தன் சாப்பிடக்கூடிய முறை, அந்த மண் பாண்டத்தை உடச்சி உடச்சி அந்த மண் பாண்டத்தையும் அவர் சாப்பிடுறார். காரணம் அதுவும் பிரசாதம், பகவான் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களுமே பிரசாதம். இருந்தாலும் அவர் யோசித்து பார்க்கிறார், பகவானே நமக்கு இந்த மாதிரி பிரசாதத்தை வந்து அவர் ஒழித்து வைத்திருக்கக்கூடிய இடத்துல நாளைக்கு நம்மளுடைய புகழ் ரொம்ப பெயர் மேறு, இந்த கிராமத்தில் எல்லாரும் நம்மளை வழிபட ஆரம்பிச்சிருவாங்க, எல்லாரும் வந்து நீ மிகப்பெரிய பக்தன் மிகப்பெரியவன் மிகப்பெரியவன் சொல்லுவாங்க, நமக்கு அகங்காரம் மீண்டும் வரும் அப்படிங்கிற எண்ணத்துல அவர் என்ன பண்ணிடுறார்னா, அன்னைக்கு இரவோட இரவாக அந்த கிராமத்தோடு என்ன பண்ணிடுறார், வழி போயிடுறார். உண்மையில் நமக்கு மட்டும் இந்த பூலகத்தில் இப்ப எக்கச்சக்கமான தாடி சாதுகள் அலையறாங்க, ஒரு அயோக்கியனுக்கும் கிருஷ்ணன் தரிசனம் கொடுத்தது கிடையாது, ராமரன் தரிசனம் கொடுத்தது கிடையாது, சிவனும் தரிசனம் கொடுத்தது கிடையாது. அப்படி இருக்கும்போதே ஊர் ஃபுல்லா தன் போஸ்டர் ஓட்டிருக்கிறான், அவனே தனக்கு மகாபாகர்னு பேர் போட்டுக்கிட்டான், பரமஹம்சங்கிற பேரே அவனே போட்டுக்கிட்டான். தனக்கு தானே யாருமே பட்டம் சுட்டப்படாது, பட்டம் யாராலும் சுட்டப்படணும், மற்றவர்களால் சுட்டப்படணும். ஆனா அந்த காலத்தில் உள்ள வைஷ்ணவர்கள் உண்மையிலே கிருஷ்ணரை பார்த்திருக்காங்க, கிருஷ்ணர் இந்த அளவுக்கு அவர்களுக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கிறார், ஆனா யாருமே போஸ்டர் ஒட்டுனே கிடையாது. மறுநாளே அவர்கள் காரணம் புகழுக்காக ஆசைப்படக்கூடிய பக்தர்கள் அவர்கள் கிடையாது. இதுதான் பக்தனுடைய மிக உயர்ந்த குணம். இது போல அந்த லீலையை கேட்ட உடனே ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுக்கு ஆனந்தம் வந்துருது, பகவானுடைய அந்த உயர்ந்த ஆன்மீக குணத்தை நினைத்து அவர் ஆன்மீக பரபஸ்தில் வந்து நடனமாட ஆரம்பிக்கிறார். மீண்டும் பக்தர்கிட்ட கேட்கிறார், மீண்டும் மற்றொரு லீலையை சொல்லுங்க. இது போல அவருடைய வாழ்க்கையில் இருக்கிறது. இவ்வாறு ஸ்ரீமத் பாகவதத்தை நீங்க பார்க்கலாம். சுகதேவ கோசாமியும் மீண்டும் பரிசித் மகாராஜாவும் பேசக்கூடிய நேரத்தில் சுகதேவ கோசாமி பரிசித் மகாராஜ் ஒரு கேள்வி கேட்பார், அதற்கு ஒரு லீலை சொல்லப்படும். மீண்டும் அந்த லீலையில ஆர்வம் உள்ள பரிசித் மகாராஜர் மீண்டும் ஒரு கேள்வி கேட்பார். மீண்டும் பரிசித் மகாராஜால மற்றொரு பதில் சொல்லப்படும். மற்றொரு கேள்வி கேட்பார், மற்றொரு பதில் சொல்லப்படும். இப்படி அவர்கள் இரண்டு பேரும் சேர்ந்து 7 நாட்கள் தொடர்ச்சியாக கிருஷ்ணரை பற்றி வாதம் பண்றாங்க. 7 நாட்கள் தொடர்ச்சியாக ரெண்டு பேரும் உண்ணவும் இல்லை, உறங்கவும் இல்லை, எந்த விதமான பௌதிகமான செயல்களையும் விடுபடலை. காரணம், கிருஷ்ணனுடைய லீலை அந்த அளவிற்கு மிக மிக சக்தி உள்ளது. சதாம் ரசங்கான் மமவீரிய சம்வேதோ பவந்தி கிருத்கிருண ரசாயன கதா தத் ஜோஸ்நாத் ஆஸ் அபவர்க்கவர்த்மனி. அடுத்து சத்தா ரதிர்பக்தி அனுக்கிரமஷந்தி. சதாம் ரசங்கான் மமவீரிய சம்வேதோ, சதாம்னா அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா நல்ல வார்த்தை. இவன் சதாம் உசேன் கூட இருக்கிறார், இருந்தார். சதாம்ங்கிறது சமஸ்கிருத வார்த்தை, உலகத்தில் எல்லா மொழியிலும் உள்ள வார்த்தை. உண்மையிலே சதாம் அப்படின்னா சாதுகள்னு அர்த்தம். சதாம் மமவீரிய சம்விதோ, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றிய வீரியம் உள்ள கதைகள் வந்து கிருஷ்ண வைஷ்ணவர்கள் இடையில பேசப்படக்கூடிய நேரத்தில் அங்கு எழக்கூடிய ஆன்மீகமான சூழ்நிலை உலக சமுதாயத்தையே மாற்றக்கூடிய சக்தி உள்ளது அப்படின்னு சொல்லி இங்க ஸ்ரீமத் பாகவத்தில் சொல்லப்படுது. அதனால் ஸ்ரீமத் பாகவத்தை நம்ம கேட்டு தெரிந்து கொள்ளணும். ஒரு சுருக்கமாக மட்டும் ஸ்ரீமத் பாகவத்தில் என்ன இருக்கு அப்படிங்கறத சொல்றேன். 2வது அத்தியாயத்தில் யோக மார்க்கத்தை பற்றிய விஷயங்கள் சுகதேவ கோஸ்வாமியால் பரிசித் மகாராஜைக்கு கத்துக் கொடுக்கப்படுது. 3வது அத்தியாயத்தில் கபிலதேவருடைய கதை, எப்படி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் ஒரு தாய்க்கு மகனாக தோன்றி அவளுக்கு தாய்க்கே ஆன்மீக உபதேசம் செய்து தன்னுடைய மொத்த குடும்பத்தில் உள்ள அனைவரையும் தன்னுடைய தாயையும் தன்னையும் தன்னுடைய உலகத்துக்கு அழைச்சிட்டாங்கிற கதை வந்து விளக்கப்பட்டிருக்கு. கிரகஸ்த ஆசிரமத்தில் ஒரு மனிதன் எப்படி முறைப்படி வாழணும் அப்படிங்கிற கதை அந்த நிகழ்ச்சி கர்தம் ரிஷியுடைய கதையின் மூலமாக சொல்லப்படுது. 5வது அத்தியாயம் 5வது ஸ்கந்தம் மிக மிக முக்கியமானது. காரணம், 5வது ஸ்கந்தம் இந்த உலகம் எப்படி துக்கத்துடைய இருப்பிடம் அப்படிங்கக்கூடிய விஷயத்தை நமக்கு தேவையான விஷயத்தை வந்து கற்றுக் கொடுக்குது. அது உண்மை தான். அந்த உண்மையை வந்து உணராதவர்களாக நம்ம இருக்கிறோம். எப்படி இந்த உலகம் மிக மிக துக்கத்தின் இருப்பிடம். ஸ்ரீல ப்ரோபாத மிக அருமையான பொருள் இருக்கிறார், த ஃபாரஸ்ட் ஆஃப் என்ஜாய்மெண்ட், பௌதீக இன்பத்துடைய காடு, உண்மையில துன்பத்துடைய காடு. அந்த காடை பத்தி அவர் வந்து ப்ரோபாத வளர்க்கிறார். மீண்டும் ரகுகுண மகாராஜன் சொல்லி ஒரு மிகப்பெரிய சுத்த பக்தனுடைய கதை, ஜடபரதன்கிற ஒரு சுத்த பக்தனுடைய கதை வந்து 5வது ஸ்கந்தத்தில் விளக்கப்படுது. 6வது ஸ்கந்தத்தில் வந்து மீண்டும் வந்து யாருடைய கதை விளக்கப்படுது, அஜாமினுடைய கதை வந்து விளக்கப்படுது. 7வது ஸ்கந்தத்தில் வந்து மீண்டும் மற்றொரு சுத்த பக்தனான பிரகலாத் மகாராஜனுடைய கதை விளக்கப்படுது. 9வது ஸ்கந்தத்தில் பலவிதமான வைஷ்ணவ அரசர்களுடைய சத்திரி அரசர்களுடைய கதை விளக்கப்படுது. 10வது அத்தியாயத்திலிருந்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய லீலைகள் நேரடியான முறையில் வந்து விளக்கப்படுது. 11வது அத்தியாயத்தில் மீண்டும் கிருஷ்ணர் இந்த உலகத்தை விட்டு எப்படி சென்றார்கிற நிகழ்ச்சியும் யதுவம்சத்துடைய கதையும் வந்து விளக்கப்படுது. 12வது ஸ்கந்தத்தில் இந்த பிரளயத்தை பற்றிய விஷயங்களும் இந்த மார்க்கண்டேய ரிஷியுடைய கதையும் வந்து விளக்கப்படுது. நல்ல பக்தர்கள் தயவு செய்து நம்முடைய இல்லங்களில் தினசரி இந்த விஷயங்களை புஸ்தகங்களை படிங்க. படிப்பதன் மூலமாக நம்மளால் வந்து விடுபட முடியும். இந்த கடைசியில் ஒரு விஷயம், வெறும் படித்தால் மட்டும் போதாது, மீண்டும் கண்டிப்பாக இந்த விஷயம் வந்து பக்தர்கிட்ட இருந்து கேட்கப்படணும். கேட்கும் போது இந்த விஷயத்தை வந்து நம்மளால் நல்ல முறையில் வந்து புரிந்து கொள்ள முடியும். இந்த கடைசி 2 நிமிடங்கள் இந்த கேட்பவனுக்கும் இந்த பகவத் கீதையை ஸ்ரீமத் பாகவத்தை சொல்பவனுக்கும் உள்ள சில குணாதிசயங்களும் இருக்கணும். சும்மா கேட்பதுன்னோ பாகவத்தை கண்டிப்பா கற்றுக் கொடுப்பவர் வந்து உண்மையிலே நல்ல தகுதியுடையவராக வந்து இருக்கணும். அவர் உண்மையிலே பகவத் பக்தனாக பகவானுக்காக பாகவத்தை பேசக்கூடிய பக்தராக இருக்கணும். அதில் கேட்கக்கூடிய நபரும் வந்து உண்மையிலே சிரத்தை உள்ள நபராக, ஆன்மீகத்தில் ஆர்வம் உள்ள நபராக இருக்கக்கூடிய நேரத்தில் மிக விரைவில் வந்து அந்த பலனை வந்து அவரால் வந்து அடைய முடியும். இந்த சுகதேவ கோஸ்வாமி பற்றி ஒரு நிகழ்ச்சி மட்டும் சொல்லியிருந்தேன். சுகதேவ கோஸ்வாமி சொன்ன ஸ்ரீமத் பாகவம் தான் மிக உயர்ந்தது. அவர் எதனாலனா அவர் அந்த அளவுக்கு மிக மிக தகுதி உள்ளவர். ஸ்ரீமத் பாகவத்தை சொல்லக்கூடிய தகுதி உள்ளவர், பகவானுடைய மிகச்சிறந்த பக்தர். அவருடைய தந்தை வேதவியாசர். அவர் வியாசதேவர்கிட்ட முதல்ல எல்லா விதமான வேதங்களையும் வேதங்களுடைய கர்மகாண்டத்தை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கிறார். கடைசியில் வேதத்தில் உள்ள முக்தி காண்டத்தை பற்றி, முக்தி அடையக்கூடிய முறையை பற்றி கேட்டு தெரிஞ்சுன்னு சொல்லக்கூடிய நேரத்தில் அவங்க அப்பா அவருக்கு ஒரு பரீட்சை கொடுக்கிறார். உண்மையிலே அதுக்கு தகுதியுடைய நபராக நீ மாறணும் சொல்லிட்டு அவர் சொல்லார். 12 மகாஜனங்கள் இருக்கிறாங்க. இதுல ஒரு மகாஜனம் ஜனக மகாராஜர். இந்த ஜனக மகாராஜன் நீ முக்தியை பற்றிய விஷயங்களை வேதத்துடைய பகுதியில் கற்று தெரிந்து கொள்ளலாம். அதான் ஜனக மகாராஜன் வாழக்கூடிய ஜனகபுரிக்கு நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லி அவர் அனுப்பிடுறார். இமயமலையிலிருந்து இவர் அங்க போறார். ஒரு ஆன்மீகத்தில் முன்னேற உள்ளவனுக்கு அந்த அளவுக்கு பணிவும் பொறுமையும் இருக்கணும், புலனடக்கமும் இருக்கணும். அப்பதான் ஆன்மீகத்தில் முன்னேற முடியும். திருநாத் அபி சுனி சேனா தரோர் அபி சகீஷன். இவர் போறார். அங்க ஜனமகராஜனுடைய வீட்டில் இவர் ஒன்று சாதாரணமான ஆள் கிடையாது, வியாசருடைய சொந்த மகன், எல்லா வேதங்களையும் கற்றவர். ஜனமகராஜனுடைய அரண்மனையில வாசல் கதவுல 7 நாட்கள் அவருக்கு கதவு பூட்டப்பட்டிருக்கு, காவலாளி உள்ளுக்கு விட மாட்டுக்கிறான். இனி ஒரு பிச்சைக்காரன் அப்படி சொல்லி விட்டதா இவர் சொல்லார். அவங்க விட மாட்டேங்கிறாங்க, அவர் ஒன்றும் கோபமே படல, 7 நாட்கள் அங்கேயே காத்திருக்கிறார். அமைதியா சாப்பிடவும் இல்லை, உண்ணவும் இல்லை, உறங்கவும் இல்லை, அப்படி அமைதியா காத்திருக்கிறார். 7வது நாள் ஜனக மகாராஜனுக்கு தெரியுது, ஓ வியாசதேவருடைய மகனான மிகப்பெரிய சாது பிரம்ம ரிஷி சுகதேவ கோஸ்வாமி வந்திருக்கிறார். அவர் உடனே உள்ளுக்கு விடு சொல்றார், உடனே உள்ளுக்கு போறார். இப்ப ஆன்மீகத்தில் முன்னேறவர்களுக்கு கடைசியாக இந்த விஷயம், மிக முக்கியமான குணம், இரட்டைகள் அப்படிங்கிறார் பகவான். இன்ப துன்பத்தை எப்பவும் சரிசமமாக பாவிக்கக்கூடிய குணம் ஒரு குணம் அப்படிங்கிறார். மாத்ரா ஸ்பர்சாஸ்து கவுந்தையாங்கிறார் பகவான். துன்பம் வந்தோடனே தோன்றக்கூடாது, இன்பம் வந்தோடனே குதிச்சிடக்கூடாது. இப்படி விட்டவன் பக்திகள் ஆய கிடையாது. அவர் பௌதிக வஸ்துகள் அடிப்படையில் இருக்கிறார், பௌதிக வாழ்க்கையில் அவர் இருக்கிறார். காரணம் ரெண்டுமே இந்த உலகத்தில் பயனில்லாது, துன்பமும் பயனில்லாது, இன்பமும் பயனில்லாது. இந்த துன்பத்துக்கு அவர் மயங்கல, துன்பத்துக்கு வந்து அவர் வந்து கலங்கல. யாரு? சுகதேவ கோஸ்வாமி. அடுத்து அவருக்கு வித்தியாசமான சோதனை கொடுக்கப்படுது. ஆனால் ஜனமராஜ் உள்ளுக்கு வரவேற்ற உடனே அழகான இளம் பெண்கள், ஒரு 100 பெண்கள் அவருக்கு சங்கத்துக்கு கொடுக்கப்படுதாங்க. இந்த இளம் பெண்கள் இவரை பற்றி புகழ்ந்து பாடுறாங்க, அவருடைய உடல்களில் நறுமண சந்தனத்தை பூசுறாங்க, அவருக்கு அருமையான இனிப்பு பானங்களை கொடுக்குறாங்க அருந்துறதுக்கு. அவர் ஒன்று ரொம்ப சந்தோஷப்பட்டுருல. அப்போ அவர் பாட்டு அமைதியாக வந்த குறிக்கோளாக இருக்கிறார். அவர் எதில் எந்த விதமான கலக்கமும் இல்லை. அவனுக்கு போனோடனே 100 பெண்கள் வரவேற்று பேசினா நம்ம வந்து உடனே சந்தோஷம் அடைஞ்சிருவோம். அவர் அப்பமும் எந்த விதமான மனஸ்தளமும் இல்லாமல் இருக்கிறார். இப்படி இந்த 2 விதமான சோதனைகளையும் ஜெயித்த பிறகு அவர் ஜனக மகாராஜர் வந்து முடிவு பண்றார், உண்மையிலே ஆத்ம தத்துவத்தை புரிந்து கொள்வதற்கு தேவையான தகுதி உள்ள மாணவன் இவன் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறார். சோ அதுபோல நம்மளும் கூட உண்மையிலே கிருஷ்ணர் நம்மளை அப்பதான் புரிஞ்சுக்கிடுவார். இன்ப துன்பத்துல சரிசமமாக இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த சுகதேவ கோஸ்வாமி மாதிரி மிகப்பெரிய வைஷ்ணவர் மூலமாக பாகவத்தை நமக்கு கற்றுக் கொடுப்பார். இது நமக்கு அடிப்படையான விஷயம். இன்பத்திலையும் கலங்கக்கூடாது, துன்பத்திலையும் கலங்கக்கூடாது. அப்படி இருந்தா நம்மளால உண்மையிலே பாகவத்தை படித்து புரிய முடியும். கடைசியா விஷயம், இன்னைக்கு இந்தியாவில் வந்து எல்லாமே பௌதிகமானதா ஆயிடுச்சு. இன்னைக்கு வட இந்தியாவிலாம் பாத்தீங்கன்னா 7 நாட்கள் பாகவத சத்தம் நடக்கும். இந்த 7 நாட்கள் இவங்க பாகவத சத்தாக்கு எதுக்கு போறாங்கன்னா, 7 நாட்கள் நம்ம கிளாஸ்ல கலந்துக்கிட்டோம்னா வீட்டுக்கு வந்த உடனே பணம் நல்லா கூடிரும், அது அழகான மனைவி கிடைப்பாங்க, அது அழகான கணவன் கிடைப்பாங்கிற எண்ணத்துல அவங்க போறது. இந்த எண்ணத்தோட போய் எங்க கிளாஸ் கேட்கறதுனால கிளாஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு 1.5 மணி நேரம் கழிச்சு எல்லாம் உறங்க ஆரம்பிச்சுவாங்க. அப்பவே உங்களுக்கு டீ கொடுக்கப்படும், காஃபி கொடுக்கப்படும், மீண்டும் கிளாஸ்ல ஒன்று உட்கார வைக்கிறதுக்காரு. இது பாவர சப்தா கிடையாது, மாயா சப்தா. உண்மையிலே சிரத்தை உள்ளவனா இருக்கணும். விஷயங்களை மீண்டும் தொடர்ச்சியாக பேசலாம். இல்ல ஏதாவது கேள்விகள் சந்தேகங்கள். ஸ்ரீமத் பாகவதம் புஸ்தம் இஸ்கான்ல இருக்கு, யார் வேணாலும் வாங்கிக்கலாம், வாங்கி படிக்கலாம். பிரபுபாதர் பொருளறி எழுதுகிறார், தன்னுடைய வாழ்க்கையில பெரும்பான்மையான நேரத்தை பயன்படுத்தி. மாதவ பிரபு கேள்வி கேட்கிறார். வகைனாக்க மாதவருடைய கேள்வி, சிரவணம் எந்தெந்த அடிப்படையிலாம் இருக்கிறது? பகவானுடைய நாமத்தை கேட்கிறது, பகவானுடைய குணங்களை கேட்கிறது, பகவானுடைய லீலைகளை கேட்கிறது. பட் இது மூணு ப்ராக்ரெசிவ் ஸ்டேஜ். முதல் அடிப்படை வந்து பகவானுடைய நாமத்தை கேட்பது. ஹரே கிருஷ்ண ஜெபம் பண்றோம், ஜெபம் பண்றோம்னா ஜெபம் பண்றது 20% தான், 80% வந்து ஆக்சுவலா வந்து கேட்கறது பகவானுடைய நாமத்தை கேட்கறது. நாம அடுத்து ரூப, அந்த நாமத்து மூலமாக கேட்டதுனால மீண்டும் பகவானுடைய உருவத்தை பார்க்க ஆரம்பிக்கிறோம். உண்மையில சொல்லப்பட்டிருக்கு கலியுகத்தில் பகவானுடைய உருவமே நாமத்து உள்ளுக்கு தான் தெரியும்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் பகவானுடைய குணங்களை, அதான் பகவத்கீதையில பகவான் தன்னுடைய குணங்களை பற்றி, தன்னுடைய சக்திகளை பற்றி விதவிதமான அத்தியாயங்களில் விளக்கிறார். 7வது அத்தியாயம், 8வது அத்தியாயம், 9வது அத்தியாயம், 10வது அத்தியாயத்தை தன்னுடைய ஐஸ்வர்யங்களை பற்றி, இதெல்லாம் குணங்களை பற்றி. அவருக்குன்னு ஒரு குணம் இருக்கு. அடுத்து இந்த விஷயங்கள் எல்லாம் புரிந்த பிறகு பகவானுடைய லீலைகள் வந்து கேட்க ஆரம்பிக்கிறோம். கேட்கிறவரும் எல்லாரும் ஒரே ஸ்டேஜில் இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. காரணம், நம்ம ஒரு இடத்துல பாகவதம் வகுப்பு கொடுக்கும்போது அந்த காலத்துல பாகவதர் மட்டும் தான் உட்காந்துருப்பாங்க. இதுதான் வைஷ்ணவர்கள் கருணை உள்ளவர்கள், எல்லாருக்கும் பாகவதம் வகுப்பு கொடுக்கும்போது சில நேரங்களில் உலகாதியமான எண்ணம் உள்ளவரும் அங்க உட்கார்ந்துருப்பார். இருந்தாலும் அந்த பகவானை பற்றி கேட்க வந்தவர் என்ன பண்ணுவார்? கண்டிப்பாக வந்து சுத்தமடைவார், ஒரு குறிப்பிட்ட காலத்தில் சுத்தமடைவார். அல்ல கண்டிப்பா. ஆனா கேட்கறது உண்மையில வந்து பக்திக்காக உட்கார்ந்து கேட்கறது. இருந்தாலும் சில நேரங்கள்ல சாதாரணமான பக்தன் கூட அதை கேட்டு அவன் வந்து திருப்தி அடைந்து மிகப்பெரிய வெற்றியையும் அடையலாம், வாய்ப்பு இருக்கு. அதுக்குதான் உதாரணம் டாக்கு கோபால்னு ஒரு கதை, சில புரோபாத அந்த கதையை சொன்னார். கதை இல்ல, உண்மை நடந்த நிகழ்ச்சி. வட இந்தியாவில டாக்குனாக்க திருடன் அர்த்தம், திருடன்னா பெரிய திருடன் கிடையாது, இந்த சும்மா சல்லி திருடன், திருடன்லயே கொஞ்சம் கேட்டகரிஸா இருந்தே. இவன் சும்மா 10 ரூபாய் 20 ரூபாய்க்கு திருடக்கூடிய திருடன். இப்போ டாக்கு கோபால்னு ஒருத்தன் இருந்தான் வட இந்தியாவில், ஒரு 300 வருடத்துக்கு முன்னால வாழ்ந்த ஒரு தெரு திருடன் அவன். டாகு கோபால் என்ன பண்ணுவாருன்னா, இப்படி படித்தவர் கிடையாது, சும்மா அப்பப்போ ஒரு சில்லற திருட்டு திருடுவார், 20 ரூபா 30 ரூபாய்க்கே திருடுவார். இப்போ ஒரு நாள் இவர் ரோட்டில் திருட போறார். இப்போ அடிக்கடி கொஞ்சம் பிரச்சனை வர ஆரம்பிச்சிருச்சு. சில நேரம் திருட போறாரு, அங்கே யாராவது இவரை பார்த்து அடிச்சிருக்காங்க, அதுக்கு பின்னால விரட்டிட்டு வராங்க. ஒரு நாள் என்ன பண்றாங்கன்னா, இவர் திருட போன இடத்துல வந்து அரசருடைய அரண்மனை காவலர்கள் இவர் பின்னால விரட்ட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஒண்ணு, இது வந்து 400 வருடத்துக்கு முன்னே நடந்ததுதான், அதாவது பெரிய அரசர்கள் கிடையாது, சித்த அரசர்கள். இவர் விரட்டி வராங்க, இவர் தப்பிக்கிறதுக்காக ஓடுறார். இவ்வாறு ஒரு இடத்துல உட்காந்து பாகவதர்கள் வந்து, ஒரு பாகவதர் வந்து கிருஷ்ணரை பத்தி பேசிட்டு இருக்கிறார். பாகவதம் வகுப்பு நடக்குது, பாகவத சப்தா நடக்கு, அதுல ஏராளமான வைஷ்ணவர்கள் வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க. இவர் பாக்குறாரு, கூட்டத்தட்ட இவர் உட்காந்துக்கிறார். திருடர்கள் வராங்க, இவர் என்ன பண்றாருன்னா தலையில இதை போட்டுக்கிட்டு கூட்டத்தட்ட வைஷ்ணவ மாதிரி உட்காந்துக்கிட்டார். திலக போட்டு அவர் வந்து பாக்குறாரு, இதெல்லாம் சாதுக்களுடைய கூட்டம் இல்லைங்க, திருடனை கண்டுபிடிக்கிறது சொல்லிட்டு அவன் பேர் தான் அரண்மனை காவலன் வந்து பேர் தான். இவர் கேட்கிறார், உட்கார்ந்தவர் கேட்கிறார். அன்னைக்கு வந்து அவர் பாகவதத்தில் வந்து 10வது ஸ்கந்தத்தை பத்தி எடுத்துக்கிட்டு இருக்கிறார். 10வது ஸ்கந்தத்தில் கிருஷ்ணனுடைய லீலையை பத்தி அவர் பேசிட்டு இருக்கிறார் பாகவதர். அப்போ அவர் எப்படி கிருஷ்ணரும் பலராமரும் தினசரி வந்து எந்த அளவிற்கு அழகானவர்கள், கிருஷ்ணன் பலராமரும் எந்த அளவுக்கு செல்வம் உள்ளவர்கள், காரணம் அப்கோர்ஸ் உலகத்திலே அவர்கள் செல்வம் உள்ளவர்கள். இப்ப தினசரியே அன்னைக்கு கதையில் என்ன வருதுன்னா, யசோதாவும் சரி கிருஷ்ணனுடைய இடைச்சிறுவர்கள் நண்பர்களும் சரி, தினசரி கிருஷ்ணரையும் பலராமரையும் காலையில எந்த அளவுக்கு அழகான அணிகலன்களால வந்து அலங்கரித்து அவங்க வந்து பசுக்களை மேய்ப்பதற்காக போறாங்கிற கதை வந்து எனக்கு சொல்லப்படுது. கதையில் அந்த லீலையும் சொல்லப்படுது. இசையதான் கேட்கக்கூடிய மென்டாலிட்டியை தான் சொல்றேன், எல்லாருமே பக்தியில கேட்கல. அவனுடைய மனோபாவனை அன்னைக்கு எப்படி வேலை பார்க்குதுன்னா, அவனுக்கு ஒரு துணையாளி இருக்கிறான். அவன் அந்த துணையாளிட்ட சொல்லலாம், இந்த ஆள் சொல்ற கணக்குப்படி பார்க்க போனா உலகத்திலேயே பணக்கார சிறுவனால அந்த பையன் இருப்பான் போலது. எதுக்கு இவ்வளவு காலமாக சில்லற திருட்ட திருட்டு நம்ம கஷ்டப்படுறோம், விருந்தாவனத்துக்கு போவோம், அந்த பையன் நம்ம திருடுவோம், ஒரே வேலை முடிஞ்சது, இதுக்கப்புறம் நம்ம செட்டில் ஆயிடலாம் வாழ்க்கையில, எந்த பிரச்சனையுமே கிடையாது. இன்னும் சின்ன சின்ன திருட்டு இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வேண்டாம், மொத்த ஒரே செட்டில் ஆயிடும். ஆனா அவ்வளவு பெரிய பணக்கார பையங்களா இருப்பாங்க போலுக்குவங்க, அதுவும் ப்ரொடெக்ஷனே பாதுகாப்பே இல்லாம அந்த பசங்க தினசரி வந்து பசுக்களை வைக்க போவாங்க போலுக்கு. பட் ஆனா அதுல வந்து நம்பிக்கை, இது பாவத கடைதான் நடக்குது. உண்மையிலே கிருஷ்ணன் 5000 வருடங்களுக்கு முன்னாடி வாழ்ந்துருக்காரு, நமக்கு கூட அந்த அளவுக்கு நம்பிக்கை இல்ல, உண்மையிலே அங்க போனா கிருஷ்ணனை பாக்கலான்னு அவனுக்கு திடகாத்திரமான நம்பிக்கை. உடனே அவன் வந்து என்ன பண்ணிருந்தான், விருந்தாவனத்துக்கு வழி கேட்டு போயிருந்தார். உண்மையில நடந்த நிகழ்ச்சி அங்கு கிருஷ்ணன் அவனுடைய நம்பிக்கைக்கும் அவனுடைய உறுதிக்கும் வந்து அங்க வந்து பதில் கொடுக்கிறார். உடனே பாவத வகுப்பு முடிந்த உடனே பாகவத தனியா வீட்டுக்கு கிளம்பி போறாரு. இருட்டுல உடனே இந்த திருடன் போய் அவட்ட கேக்குறான், உண்மையை சொல்லு, அந்த பையங்க எங்க இருக்கு, ரெண்டு பசங்க நீ சொன்னியா, அந்த பசங்க எங்க இருக்கிறாங்க, கிருஷ்ண பலராமர். பாகவதர் வந்து அவ்வளவு காலமாக பாகவதம் பேசிருக்காரு, அவர் உண்மையில ரொம்ப முழு நம்பிக்கையெல்லாம் கிடையாது. அவர் சார் இது கதைப்பா, 5000 வருடங்களுக்கு முன்ன நடந்த கதை, இப்பெல்லாம் அவங்க ஒண்ணும் இன்னும் கிடையாது. அங்க மதுரால போன அங்க வந்து சிமெண்ட் ஃபேக்டரியும் அங்க வந்து பெட்ரோலியம் ஃபேக்டரி தான் இருக்குது, கிருஷ்ணரை பார்க்க முடியாது, இதெல்லாம் கதை. அவன் இல்ல நீ சொல்ல கதை கிடையாது, உண்மையான விஷயம் பா, இது நான் கண்டிப்பா அவரை பார்க்க போவேன் அப்படிங்கிறான். நீ அவன் எந்த வழின்னு மட்டும் எனக்கு சொல்லி சொல்லி கத்தி காட்டி மறட்டினே பாகவதற்கு உயிர் பயம். அவர் வந்து ஓகே, வட இந்தியாவில் உத்தரப்பிரதேச மாநிலத்துக்கு நீ போ, அங்க மதுரா மாவட்டம் இருக்கு, அங்கதான் அவங்க பிறந்து வளர்ந்தது, வேணா போய் பாரு, இப்போ இருக்கலாம் சொல்லிருக்காரு. தப்பிக்கிறதுக்காக உண்மையில கிருஷ்ணன் மறைஞ்சிருந்தா, கிருஷ்ணன் மறைஞ்சு 5000 வருடங்கள் ஆச்சு. இன்னைக்கு வாழ்ந்தார், பக்தி உள்ளவர்களுக்கு தெரியும். இவர்கள் உண்மையிலே இந்த தாக்கு கோபால வந்து உண்மையிலேயே அங்க நம்பிக்கையோட போவா, போய் பல காலமாக கிருஷ்ணரை வந்து அங்க வந்து தேடுவான், எல்லாரும் அவனை வந்து புறக்கணிப்பாங்க, அவனுடைய நம்பிக்கையை குறைப்பாங்க. கிருஷ்ணர் 5000 வருடங்களுக்கு முன்புதான் இங்க வாழ்ந்திருக்கிறாரே தவிர இப்ப பார்ப்பது சாத்தியமான காரியம் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனா அவன் உரிமையான நம்பிக்கையோட இருப்பான், பணத்துக்காக கூட அவன் அந்த பசங்களை பார்த்துடணுங்கிற நம்பிக்கையோட இருப்பான். கடைசி அவனுடைய நம்பிக்கைக்கு பதிலளித்து கடைசி கிருஷ்ணன் பலராமர் ஒரு நாள் அவருக்கு வந்து உண்மையிலேயே வந்து தரிசனம் கொடுப்பாங்க. தரிசனம் கொடுத்த உடனே முதல்ல அவனுக்கு திருடனுங்கிற எண்ணிக்கை இருக்கும், ஒரு எண்ணம் இருக்கும். அந்த திருடனுங்கிற எண்ணத்தோட கிருஷ்ணனை பலராமரை போய் தொடுவான், கிருஷ்ணனுடைய தரிசனத்தை பார்த்த உடனே, பலராமருடைய தரிசனத்தை பார்த்த உடனே அவனுடைய மனது மாறிடும். உடனே கிருஷ்ணவர் அவனுடைய கிண்டலுக்காக கேட்பார். காரணம், பகவானுடைய தரிசனம், பகவானுடைய கருணை கல்ல கூட மாற்றக்கூடியது. அவனுடைய இதயம் வந்து பண்பட்ட இதயமாக வந்து மாறிடும். அப்போ கிருஷ்ணனையும் பலராமனையும் பார்த்தவொடனே அவன் சொல்லுவான், உண்மையில வந்து நான் வந்து உங்ககிட்ட வந்து ஒரு பொருளை திருடுவதற்காக வந்தேன். நான் உங்களை பார்த்த உடனே உங்களுக்கு என்ன அர்ப்பணிக்கணும், என்ன கொடுக்கணுங்கிற எண்ணம் வருது. உண்மையை கிருஷ்ணன் பலராமன் நான் பார்த்துட்டேன் அப்படிமா. அவர் சார், நான் வந்து கோடி ஆயிரக்கணக்கான வருஷங்க பாவ வகுப்பு நடத்திட்டு இருக்கேன், எனக்கே பகவான் தரிசனம் கொடுக்கல, உனக்கு திருடனுக்கு தரிசனமா அப்படிம்பார். இல்ல அப்படிங்கிறதுக்கு அத்தாட்சியாக வந்து அந்த மணி மாலையை வந்து காமிப்பான். ஸோ அதனால வந்து எப்படி நடக்கு அப்படிங்கிற விஷயம் நம்ம சொல்ல முடியாது. நல்ல மோசமான மனநிலையோட அவன் பக்தியை ஏற்றுக்கொண்டால் கூட பக்தி அந்த அளவுக்கு வல்லமை உடையது, மனநிலை மாற்றக்கூடியது. இருந்தாலும் வந்து பாவத்தை கேட்கும்போது பக்திக்காக நம்ம வந்து கேட்கணும். அதான் வந்து உண்மையில கேட்கக்கூடிய முறை. இருந்தாலும் கேட்கக்கூடியது பலன் அளிக்கும். சில சிரவணத்துல பல விதமான கேட்டகரி இருக்கு, ஸ்டாண்டர்ட் இருக்குது, மிக்சடு இருக்குது. காரணம் வந்து சிரவணம் தான் வந்து எப்படி வந்து உலகத்துல பல விதமான மொழிகள் இருக்கலாம், எதுக்கு ஆனாவில் இருந்து அக்கனா படிக்கிறது ரொம்ப முக்கியமானது. மத்தெல்லாம் படிக்காம இருந்தா கூட ஆனாவில் இருந்து அக்கனா வரைக்கும் உங்களை படிக்கணும் தமிழ்ல. காரணம், இதை அடிப்படையாக வச்சுதான் நீ மற்ற விஷயங்களை செய்ய முடியும். அதனாலதான் அன்னைக்கு கிளாஸ் தான் ரொம்ப முக்கியம். தமிழ் கிளாஸ்ல ஒன்னாம் கிளாஸ் ஒன்னு டீச்சர் அடிக்க வச்சு படிக்க வச்சு கொடுத்துருப்பாங்களே, ஆனா அவள் இருந்து அக்கனா வரைக்கும் ஒரு மாசம் போகும் அந்த கிளாஸ். இதுலயும் முக்கியமான கிளாஸ் அதுதான். காரணம், அதை அடிப்படையாக வைத்துதான் மற்ற விஷயங்களை கத்துக்கொள்ள முடியும். அதை படிச்சா நீயே அதுக்குற ஆனா தெரியும், இம்மனா தெரியும், மானா தெரியும். நீ அதுக்கு கூட அதை சேர்த்து அம்மாவை கொண்டு வந்துடுவேன். உண்மையா அப்படித்தானே? அடுத்து அப்பா பப்பா எல்லாம் கொண்டு வந்துடுவா நீ எப்படி? பட் அது அடிப்படை. சோதுல சிரவணம் வந்து சரியான முறையில் இருக்கும் பொழுது கிருஷ்ணரை பற்றி சரியான முறையில் கேட்கிற. சோ கேட்க கேட்க வந்து பகவான் இங்க சொல்றார், தேசாம் ஏவான கம்பார்த்தம் அகம் அஞ்ஞானம் நமக நாசையாமி ஆத்மபாவோஸ்து ஞான தெய்வேன பாஸ்வதா. என்னை பத்தி கேட்கக்கூடிய நபருக்கு நான் கருணையை கொடுக்க ஆரம்பிக்கிறேன். அவனுடைய இதயத்துல நானே பரமாத்மாவாக இருந்து என்னை பத்தி மற்ற விஷயங்களெல்லாம் நானே கற்றுக் கொடுக்கிறேன் அப்படிங்கிறேன். ஆன்மீக பாதையில முன்னேறுவது எப்படி அப்படின்னா, ஒரு குருடன் வந்து அமாவாசை அன்னைக்கு நடு ரோட்ல அப்படி நடந்து போற மாதிரி, மலையை பார்த்து நடந்து போற மாதிரி, மலையில நடந்து போற மாதிரி, அவனே குருடன் மலையில நடந்து போகணும். மலையில மேடு பள்ளமும் இருக்கும், அதுவும் அமாவாசை இருட்டு. ஆனா அவனுக்கு வழிங்கிறத கிடைக்குது. அது போல நம்ம வந்து பௌதிக உலகத்தில் நம்மலாம் குருடர்கள். எந்த நிமிடம் மாயை வந்து நம்மளை கீழே வைக்கவும் நமக்கு தெரியாது. இவ்வளவு கண்டிப்பா இவ்வளவு வைக்கும், காரணம் மேடு பள்ளத்து அந்த அளவுக்கு வச்சிருக்குது. பட் கிருஷ்ணர் நம்பி நம்ம பகவான ஜோகம் பண்ணி நம்ம வாழ்க்கையில போகக்கூடிய நேரத்தில் இதயத்திலிருந்து பகவான் நம்மளை வழிகாட்டி கொண்டு போறார். அப்புறம் அந்த சிரவணம் தான் அதுக்கு அடிப்படை. அப்புறம் அது கலியுகத்துல மிக முக்கியமாக சொல்லப்பட்டிருக்கு. அந்த நாமத்தை கேட்க 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 அந்த நாமத்து உள்ளுக்கே பகவானுடைய குணங்கள் உனக்கு வெளிப்படுது, பகவானுடைய லீலைகளும் உனக்கு வெளிப்படுது, பகவானுடைய உருவமும் வெளிப்படுது. இப்ப நம்ம பார்க்கிற தரிசனம் வந்து பாதி தரிசனம் தான். உண்மையில அந்த நாமம் சுத்தமான நாமமாக மாறும்போது நம்ம பார்க்கக்கூடிய தரிசனம் வந்து உண்மையான தரிசனமாக வந்து அமைது. அதான் சிரவணத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கப்படுது. அது மட்டும் இல்ல, கலியுகத்துல உன்னால வேற எதையும் பின்பற்றவும் முடியாது. டிடி வரிசை போனாலும் 50 வருஷம் 60 வருஷம் பண்ண முடியுமா தொடர்ச்சியா? பண்ணவும் முடியாது. அது ஸ்லோகம் கத்துக்கணும். எத்தனை ஸ்லோகம் கத்து பகவான பூஜை முடியும்? ஒரு ஹரே கிருஷ்ணாவே மறந்து போயிருந்த சில நேரத்தில் கடைபிடிக்கக்கூடிய முறையே முடியாது. கலியுகத்தில் வேற எந்த முறையும் உன்னால முடியாது. சேவை கூட உன்னால எவ்வளவு காலம் பண்ண முடியும்? அப்படிதானே? பெரிய கலெக்டரா இருக்கலாம், அல்லது பெரிய மேனேஜரா இருக்கலாம், அல்லது பெரிய கிளாஸ் எவ்வளவு காலம் நம்மளால பண்ண முடியும்? உருப்படியா செய்யக்கூடிய அந்த ஒன்றை தான் கடைசி வரைக்கும் செய்ய முடியும். ஹரே கிருஷ்ணா சொல்றது கேட்கறது ஒன்றுதான் பண்ண முடியும். மற்ற எல்லா பிரசாதம் சாப்பிட்டு நான் பேக்கு கடைபிடிப்பேன், பிரசாதம் எவ்வளவு காலம் சாப்பிட முடியும்? ரொம்ப கஷ்டமான விஷயங்கள். மற்ற சேவை பண்றது எவ்வளவு சேவை தான் பண்ண முடியும்? புக் டிஸ்ட்ரிபியூஷன் எவ்வளவு காலம் பண்ண முடியும்? இதுதான் மிக மிக முக்கியமான. அப்கோர்ஸ் அதுக்காக மற்றவங்க பண்ணணும்,